அனைவருக்கும் வணக்கம். தரிசன நாளான இன்று திரு அசோகன் சார் அவர்கள் சொற்பொழிவு வழங்க உள்ளார். இந்தியர் வாழ்க்கையில் உள்ள முரண்பாடுகள் என்ற தலைப்பில் சொற்பொழிவாற்ற அவரை அழைக்கிறேன்.
பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அவர்களுக்கும் அன்னை அவர்களுக்கும், தவப்பனார் திரு கர்மயோகி அவர்களுக்கும், நண்பர்களாகிய உங்களுக்கும் என் முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் பேச எடுத்துக் கொண்டிருக்கும் தலைப்பு இந்தியர் வாழ்வில் முரண்பாடுகள். நம்முடைய வாழ்வில் எத்தனையோ முரண்பாடுகள் உள்ளன. அவற்றுள் ஒரு சிலவற்றை தேர்ந்தெடுத்து விவரமாக உங்களிடம் பேச விரும்புகிறேன். அதன் விளைவுதான் இந்த சொற்பொழிவு. முதலாவது முரண்பாடாக நாம் மகாத்மா காந்தி அவர்களை எடுத்துக்கொள்வோம். காந்திஜி அவர்கள் தேசத்தந்தை என்று எல்லோராலும் அழைக்கப்படுகிறார். அதே சமயத்தில் அவருடைய கொள்கைகளை அரசியல் ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ எவரும் பின்பற்ற முடிவதில்லை. தேசத்தந்தை என்று அழைக்கப்படுகின்ற ஒருவருடைய அரசியல் கொள்கைகளையோ பொருளாதார கொள்கைகளையோ யாரும் பின்பற்ற முடியாமல் இருப்பது என்றால் இது ஒரு பெரிய முரண்பாடாக இருக்கிறது. இந்த முரண்பாட்டின் பின்னால் என்ன உண்மை இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். காந்திஜி அவர்களே தேசத்தந்தை என்று எல்லோரும் தான் அழைக்கிறார்கள். அது பற்றி எவருக்கும் கருத்து வேறுபாடு இல்லை. யாரை கேட்டாலும் ஆமாம், அவர்தான் இந்த தேசத்தின் தந்தை, அவர்தான் இந்த விடுதலை வாங்கி தந்தவர் என்று உடனடியாக ஒத்துக்கொள்வார்கள். பிரச்சனை எங்கே வருகிறது என்றால், அவருடைய அரசியல் கொள்கைகளையோ பொருளாதார கொள்கைகளையோ பின்பற்ற வேண்டும் என்று முயற்சி எடுக்கும்போதுதான் பிரச்சனையே வருகிறது. அகிம்சையையும் ஒத்துழையாமை இயக்கத்தையும் பின்பற்றி அவர் ஆங்கிலேயரிடமிருந்து நம் நாட்டுக்கு விடுதலை வாங்கி தந்தார். அது உண்மையாக இருக்கலாம். அந்த முயற்சியில் அவர் ஈடுபட்டு இருக்கும் பொழுதே உருவான வேறு சில நிகழ்ச்சிகளை எடுத்துக்கொண்டால், அந்த நிகழ்ச்சிகளை பொறுத்தவரை அவருடைய அகிம்சையோ சத்தியாகிரகமோ ஒத்துழையாமை இயக்கமோ ஈடுபட்டதாக தெரியவில்லை. உதாரணமாக இரண்டாம் உலகப் போர் நிகழ்ந்து கொண்டிருந்த சமயம் ஜப்பானிய வீரர்கள் பர்மா வரையிலும் வந்துவிட்டார்கள். பர்மாவை அவர்கள் வென்ற பிறகு அடுத்த கட்டமாக இந்தியாவிற்குள் நுழைவார்கள் என்ற அபாயம் ஏற்பட்டது. இப்படிப்பட்ட நெருக்கடியான நேரத்தில் காந்திஜி அவர்கள் வினோதமான ஒரு விருப்பத்தை வெளியிட்டார். அவர் என்ன சொன்னார் என்றால், அப்படி ஜப்பானிய வீரர்கள் இந்தியாவிற்குள் நுழைந்தாலும் ஆயுதம் கொண்டு அவர்களை நாம் எதிர்க்கக்கூடாது. அகிம்சா முறையில் தான் அவர்களை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று ஒரு கருத்தை அவர் வெளியிட்டார். அவருடன் இருந்த நேருஜி அவர்களோ பட்டேல் அவர்களோ கூட இதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. கூட இருக்கும் காங்கிரஸ்காரர்களான நேருஜியும் சர்தார் வல்லபாய் பட்டேலுமே இதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்ற பட்சத்தில் ஆட்சியில் இருக்கும் ஆங்கில அரசாங்கம் எப்படி இதற்கு ஒத்துக்கொள்ளும்? காந்திஜியின் விருப்பத்தை ஆங்கில அரசாங்கம் புறக்கணித்து ஆயுதம் கொண்டே ஜப்பானிய வீரர்களை எதிர்கொண்டது. அதாவது மணிப்பூரில் உள்ள இம்பால் நகரிலும் நாகாலாந்தில் உள்ள கொஹிமா நகரிலும் உள்ளே நுழைந்த ஜப்பானிய வீரர்களை இந்திய படை வீரர்கள் சந்தித்து தீவிரமாக போரிட்டு அவர்களை தாக்குதலில் முறியடித்து விரட்டி அடித்தார்கள். ஒருவேளை காந்திஜி அவர்களுடைய விருப்பத்தை ஆங்கில அரசாங்கம் மதித்து நடந்திருந்தது என்றால் இந்தியாவின் வடகிழக்கு மாகாணங்கள் எல்லாம் ஜப்பானிய படை வீரர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கும். அப்படி ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தால் அது இன்னும் எத்தனை வருடங்களாக இருக்குமோ அந்த ஆக்கிரமிப்பை நீப்பதற்கு என்றெல்லாம் நமக்கு ஒன்று தெரியவில்லை. இம்மாதிரி எதிரி படை எதிரி ஆயுதம் தாங்கி வரும்பொழுது அதே ஆயுதத்தை கொண்டு நாம் எதிர்கொள்ளக்கூடாது, அவனிடம் அகிம்சா முறையில் அவனை நாம் சந்திக்க வேண்டும் என்று வினோதமாக காந்திஜி அவர்கள் பேசியதால் தான் காந்திஜியின் அரசியல் கொள்கைகளை அவர் கூட இருக்கும் எவராலும் பின்பற்ற முடியவில்லை. அடுத்ததாக இந்தியா விடுதலை அடைந்த பிறகு கூட ஹைதராபாத் சமஸ்தானத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த நிஜாம் அவர்கள் இந்தியாவுடன் ஒன்று சேர மறுத்தார். அவர் என்ன அறிவிப்பு செய்தார் என்றால், நான் இந்தியாவுடனோ அல்லது பாகிஸ்தானுடனோ இரண்டு நாடுடனும் சேர மாட்டேன், நான் தனியாக இருக்க விரும்புகிறேன், என்னுடைய சாம்ராஜ்யத்தை நிர்வகித்துக் கொள்ள எனக்கு தெரியும் என்று அவர் ஒரு அறிவிப்பு வெளியிட்டார். அப்பொழுது உள்துறை அமைச்சராக இருந்தவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள். காந்திஜியை போல அவர் ஒரு சாதுவான ஒரு நபர் கிடையாது, கடுமையும் கண்டிப்பும் மிக்கவர். காந்திஜியை போல அவருக்கு பொறுமையும் கிடையாது. அவை நிஜாம் அவர்களுடைய இப்படிப்பட்ட ஒரு பகிரங்கமான சவாலை அவரால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. இந்திய ராணுவத்தை அனுப்பி நிஜாம் அவர்களை அடிபணிய வைத்தார். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1947 காந்திஜி அவர்களுடைய ஒத்துழையாமை இயக்கத்திற்கு கட்டுப்பட்டு ஆங்கில அரசாங்கம் நம் நாட்டுக்கு விடுதலை அளித்து விட்டு போய்விட்டது. அதே மாதிரியே பிரெஞ்சு அரசாங்கமும் இந்தியாவின் கோரிக்கைகளை ஏற்று இந்தியாவில் தன் நாட்டின் கீழ் இந்த புதுச்சேரி மாநிலத்தை தானாகவே ஒப்படைத்துவிட்டு பிரெஞ்சு அரசாங்கமும் விலகிவிட்டது. ஆனால் கோவாவை ஆட்சி செய்து கொண்டிருந்த போர்த்துகீஸ் அரசாங்கம் இம்மாதிரி கோவாவை ஒப்படைத்துவிட்டு போக முன்வரவில்லை. அவர்கள் நேர்மாறான ஒரு முடிவை எடுத்து விட்டார்கள். கோவாவை விட்டுவிட்டு கோவாவை எங்களிடம் ஒப்படைத்து விட்டு நீங்கள் விலகிப் போங்கள் என்று இந்திய அரசாங்கம் கேட்டுக்கொண்ட போது போர்த்துகீசிய அரசாங்கம் என்ன பதில் சொல்லியது என்றால், கோவாவை நாங்கள் விடவே முடியாது, என்ன ஆனாலும் நாங்கள் ஒரு கை பார்த்து விடுவோம், நாங்கள் எதற்கும் தயார், உங்களால் ஆனதை பார்த்துக் கொள்ளுங்க என்று போர்த்துகீச அரசாங்கம் பதில் சொன்னது. ஆக 1947 1962 வரை போர்த்துகீச அரசாங்கம் கோவாவை விட்டு நகர்வதாக இல்லை. இதற்கு மேல் பொறுத்திருக்க முடியாத என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்ட இந்திய அரசாங்கம் 1962 இந்திய ராணுவத்தை அனுப்பி பலவந்தமாக கோவாவை இந்திய நாட்டுடன் இணைத்துக் கொண்டது. ஆங்கிலேயரிடத்தில் காந்திஜி அவர்கள் அபார வெற்றி பெற்றார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி அவர் அபார வெற்றி பெற்றதுக்கு தகுந்த காரணங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. அந்த காரணங்கள் என்னவென்று நாம் இப்பொழுது பார்க்கலாம். முதலில், இங்கிலாந்து ஒரு ஜனநாயக நாடு, சட்டத்தை மதிக்கின்ற நாடு. ஜனநாயக ரீதியாக சட்டத்தை மதிக்கிற நாடாக இங்கிலாந்து இருந்ததால் தான் காந்திஜி அவர்களால் இந்த அளவிற்கு ஒத்துழையாமை போராட்டத்தை நடத்தி அதில் இப்படி ஒரு வெற்றியை காண முடிந்தது. இதுவே இங்கிலாந்தாக இல்லாமல் ஜெர்மனி இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்தது என்றால் காந்திஜி அவர்களுக்கு என்ன நடந்திருக்கும் என்று நாம் நினைத்து பார்க்க கூட முடியாது. ஹிட்லர் போன்ற சர்வாதிகாரி காந்திஜியினுடைய ஒத்துழையாமை போராட்டத்தை எல்லாம் பார்த்துக் கொண்டு இருந்திருக்கவே மாட்டான். உடனடியாக காந்திஜி அவர்களை கைது செய்து கோர்ட் விசாரணை, சட்டப்பூர்வமான சட்ட ரீதியான நடவடிக்கை என்று எதுவுமே இல்லாமல் நேரடியாக தூக்கில் தான் போட்டிருப்பான், அல்லது ராணுவ ஃபயரிங் ஸ்குவாட் முன் நிறுத்தி காந்திஜி அவர்களை சுட்டு வீழ்த்தியிருப்பான். ஜெர்மனி ஒரு சர்வாதிகார நாடு, சட்டத்தையோ தர்மத்தையோ மதிக்கின்ற நாடு இல்லை. இங்கிலாந்து ஜனநாயக நாடு, சட்டத்தை மதிக்கின்ற நாடாக இருந்த ஒரே காரணத்தால் காந்திஜி அவர்களை தூக்கிலிடாமல் ஃபயரிங் ஸ்குவாட் முன் நிறுத்தி சுட்டு வீழ்த்தாமல் கோர்ட்டில் வழக்கு தாக்கல் செய்து சட்ட ரீதியாக அவருக்கு சிறை தண்டனை வழங்கி அவரை உள்ளே அடைத்தார்கள். ஒரு சில ஆண்டுகள் உள்ளே இருந்துவிட்டு மீண்டும் வெளியே வருவார். மீண்டும் வெளியில் வரும்பொழுது மறுபடியும் தன்னுடைய ஒத்துழையாமை இயக்கத்தை அவர் தொடர்வார். இப்படித்தான் அவருடைய வாழ்க்கை போய்கொண்டிருந்தது. இந்தியா விடுதலையான பிறகு காந்திஜி அவர்கள் அவருடைய போக்கு மேலும் வினோதமாக மாறிவிட்டது. விடுதலை அடைந்த பிறகு அவர் என்ன சொன்னார் என்றால், இந்தியாவிற்கு ராணுவமே தேவையில்லை, நாம் நிராயுத பாணியாக இருக்கலாம், நாட்டின் பாதுகாப்பிற்கு எந்த ஆபத்தும் வராது, அதற்கெல்லாம் நான் கேரண்டி அளிக்கிறேன், ராணுவமே நமக்கு தேவையில்லை, துப்பாக்கி பீரங்கி வெடிகுண்டுகள் இவை எதுவுமே அவசியம் இல்லை என்று அப்படி ஒரு வினோதமான விருப்பத்தை தெரிவித்தார். இதை கேட்ட ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சியே அதிர்ந்து போனது. பாகிஸ்தான் ராணுவம் வைத்துக் கொள்ளாத பட்சத்தில் இந்தியாவுக்கும் ராணுவம் தேவையில்லை என்று ஒருவேளை அவர் சொல்லியிருந்தால் காங்கிரஸ்காரர்கள் ஓரளவாவது அதை காது கொடுத்து கேட்டிருப்பார்கள். ஆனால் பாகிஸ்தான் அப்படித்தான் ராணுவம் வைத்துக் கொள்ளப் போவதில்லை என்று சொல்லவே இல்லை, அது ஒரு ராணுவத்தை அவசியம் வைத்துக் கொண்டுதான் இருந்தது. பாகிஸ்தான் ராணுவம் வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்தியாவுக்கு ராணுவம் தேவையில்லை, ராணுவம் இல்லாத பட்சத்திலும் இந்தியாவுக்கு எந்த ஆபத்தும் வராது என்று காந்திஜி அவர்கள் சொன்னதை யாராலும் ஏற்கவே முடியவில்லை. அவர் அந்த விருப்பத்தை சொன்னதோடு மட்டும் நிறுத்திவிடவில்லை, அதை ஒரு தீர்மானமாக காங்கிரஸ் மாநாட்டில் கொண்டு வர முயற்சி செய்தார். அப்போது எல்லா காங்கிரஸ்காரர்களும் ஒன்று சேர்ந்து அந்த அவர் கொண்டு வந்த அரசியல் தீர்மானத்தை ஏகமனதாக முறியடித்து அதை நிராகரித்து விட்டார். இப்படி ராணுவம் தேவையில்லை, எதிரி நாட்டிற்கு படையெடுத்து வந்தால் அவனை ஆயுதம் தாங்கி எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்றெல்லாம் அவர் வினோதமாக பேசியதுதான் அவருடைய கருத்துக்களை அரசியல் ரீதியாக நம் நாட்டு மக்களோ எவரும் பின்பற்ற முடியாமல் போனதற்கு முக்கிய காரணமாகும். இந்தியாவில் இருந்து கொண்டு ஜப்பானிய வீரர்கள் இந்தியாவுக்குள் நுழைந்தால் அவர்களை ஆயுதம் கொண்டு எதிர்கொள்ள வேண்டாம் என்று சொன்னார். அதுவே நம் நாட்டு மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதோடு அவர் விடவில்லை, ஆங்கில பிரதமருக்கு கடிதம் எழுதினார். ஹிட்லரையும் நாசி ஜெர்மனியும் ஏன் எதிர்க்கின்றீர்கள், ஹிட்லர் படையெடுத்து வந்தால் வரட்டும், அமைதியாக அவனிடம் சரணம் அடையுங்கள், அவன் ஒன்றும் செய்ய மாட்டான், படையெடுத்து வந்தவன் அப்படியே திரும்பி போய்விடுவான், அகிம்சைக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய சக்தி இருக்கிறது, நீங்கள் சரணம் அடைந்து பாருங்கள், ஆயுதம் தாங்கி போரிடாதீர்கள் என்று ஆங்கில பிரதமருக்கு அவர் ஒரு கடிதம் எழுதினார். ஆங்கில பேரரசருக்கும் இது பற்றி ஒரு கடிதம் எழுதினார். இதெல்லாம் நடைமுறையில் ஒத்து வருமா என்று அவர் சிந்திக்கவே இல்லை. தனக்கு தெரிந்தது, தனக்கு பிடித்ததை அவர் அப்படி பகிரங்கமாக வெளியிட்டார். சரி, அரசியல் ரீதியாகத்தான் அவர் ஏதோ வினோதமான கருத்துக்களை பேசுகின்றார், அவற்றை நாம் மதிக்க வேண்டாம், பின்பற்ற வேண்டாம் என்று பார்த்தால், அரசியல் ரீதியாக பேசியது எவ்வளவு வினோதமாக இருந்ததோ அதே மாதிரிதான் பொருளாதார ரீதியாகவும் அவர் வினோதமான கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருந்தார். அவர் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவர், அவர் எளிமையைத்தான் வலியுறுத்தினாரே ஒழிய ஆடம்பரத்தை ஒருபோதும் அவர் வலியுறுத்தவே இல்லை. அவர் சட்ட ரீதியாக பட்டம் படித்த ஒரு வழக்கறிஞர் ஆவார். இரண்டாவதாக காங்கிரஸ் கட்சியில் அவர் பெரிய அரசியல் தலைவராகவும் இருந்தார். சட்டம் படித்தவர், வழக்கறிஞர், காங்கிரஸ் கட்சியின் பெரும் தலைவர் என்னும் பட்சத்தில் அதற்கேற்ற மாதிரி அவர் டீசென்டாக துணிமணிகளை அணிந்திருக்க வேண்டும். ஆனால் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை, ஏன் சட்டை கூட போடாமல் வேஷ்டியை மடித்து கட்டிக்கொண்டு இப்படித்தான் அவர் நடமாடிக்கொண்டிருந்தார். ஆங்கில வைஸ்ராய் அவர்கள் காந்திஜியை வைஸ்ராய் மாளிகைக்கு வந்து தன்னை சந்திக்கும்படி கேட்டுக்கொண்ட போது கூட, வைஸ்ராயை பார்க்க போகிறோமே, அதற்கேற்ற மாதிரி ரீசெண்டாக ட்ரெஸ் அணிந்து கொண்டு போவோம் என்று அவர் நினைக்கவில்லை. இதே மாதிரி சட்டை அணியாமல் வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு வைஸ்ராயை பார்க்க அவர் சென்றார். இப்படி சட்டை போடாமல் வீட்டை மடித்துக் கொண்டு நீங்க உள்ளே வர அனுமதி இல்லை என்று வைஸ்ராய் அவர்கள் விருத்தி இருந்தால் அவரை தடுத்திருக்கலாம், காந்திஜியால் வைஸ்ராய் மாளிகைக்குள் நுழைந்திருக்க கூட முடியாது. மவுண்ட்பேட்டன் அவர்கள் சற்று பெருந்தன்மையானவர், காந்திஜியின் வினோத பழக்க வழக்கங்களுக்கு அவர் ஒரு மதிப்பு கொடுத்து அவரை வைஸ்ராய் மாளிகைக்கு உள்ளே வர அனுமதித்தார். சரி, உள்நாட்டில் தான் இப்படி நடந்து கொண்டார் என்று பார்த்தால், வெளிநாட்டிலும் இப்படித்தான் நடந்து கொண்டார். அதாவது ஐந்தாம் ஜார்ஜ் மன்னரிடமிருந்து அவருக்கு அழைப்பு வந்தது, இந்திய சுதந்திரத்தை பற்றி பேச்சுவார்த்தைகள் உங்களோடு நடத்த வேண்டும், லண்டனுக்கு கிளம்பி வாருங்கள் என்று ஐந்தாம் ஜார்ஜ் மன்னர் அவரை அழைப்பு விடுத்திருந்தார். பேரரசரை பார்க்க போகிறோமே, அதற்கேற்றபடியாவது ட்ரெஸ் பண்ணி கொண்டு போவோம் என்று அப்பொழுதும் காந்திஜி அவர்கள் நினைக்கவில்லை. இதே மாதிரியா சட்டை அணியாமல் வேஷ்டியை மடித்து கட்டிக்கொண்டு லண்டனில் பக்கிங்ஹாம் பேலஸுக்கு இப்படித்தான் அவர் சென்றார். ஏன் இப்படி சரியாக ஆடை அணியாமல் எங்கள் அரசரை பார்க்க வருகிறீர்கள், இது நியாயமா என்று ஆங்கில நிருபர்கள் அவரை கேட்டார்கள். அதற்கு அவர் ஒரு பதில் வைத்திருந்தார், உங்கள் அரசர் எனக்கும் சேர்த்து போதுமான ஆடைகளை அணிந்திருந்தார், அதனால் நான் ஆடை விஷயத்தில் அவரை கவனம் செலுத்தவில்லை என்று பதிலளித்தார். சரி, ஆடை விஷயத்தில் தான் வினோதமாக நடந்து கொள்கிறார், மற்றபடி மற்றதெல்லாம் ஒழுங்காக இருக்கிறதா என்று பார்த்தால் அதுவும் இல்லை. அவர் ஒரு பெரும் அரசியல் தலைவர், அவரை போன்று மற்ற பெரும் அரசியல் தலைவர்களை அவர் அடிக்கடி சந்திக்க வேண்டும், அவரோடு உரையாடி கொண்டு இருக்க வேண்டும் என்ற அவசியம் எல்லாம் இருந்து போது கூட, ஒரு பெருந்தலைவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடத்தில் அவர் தங்கவும் மாட்டார். அரசியல் வேலைக்காக டெல்லிக்கு வந்தார் என்றால் அவர் விரும்பியிருந்தால் பிர்லா மாளிகையில் கூட தங்கியிருக்கலாம், பிர்லா அவரை இருகரம் நீட்டி வரவேற்றிருப்பார். அவரை தங்க வைத்துக் கொள்வதற்கு பிர்லா முன்வந்த பட்சத்தில் கூட அவர் பிர்லா மாளிகையில் தங்குவதில்லை. அரிஜன சேரிகளில் அரிஜன மக்களோடு ஒன்றாகத்தான் அங்கே போய் தான் தங்குவார். அர்ஜுன சேரியில் தங்கியிருக்கின்ற காந்திஜி அவர்களை எந்த அரசியல் தலைவர் போய் பார்ப்பார், அங்கே என்ன மாதிரி பேச்சு நடத்த முடியும், என்ன வசதி இருக்கிறது, இதெல்லாம் அவர் சிந்திக்கவே இல்லை. நான் ஒரு இந்தியன், சக இந்தியர்களுடைய ஏழ்மையோடு நான் ஐக்கியமானவன், அவர்கள் எப்படி வாழ்கிறார்களோ அப்படித்தான் நானும் வாழ்வேன், அதை பற்றி எனக்கு எந்த ரிசர்வேஷனும் இல்லை என்று இப்படியெல்லாம் காரணம் சொல்லி அர்ஜுன செய்திகளில் போய் அவர் சந்தோஷமாக தங்குவார். ஒரு நாடு தொழில்மயமாக வேண்டும் என்றால் கனரக தொழிற்சாலைகள் நிறைய இந்த நாட்டில் அமைக்க வேண்டும். கனரக தொழிற்சாலைகள் அமைந்தால்தான் ஒரு நாடு தொழில்மயமாகியதாக அர்த்தமாகும். காந்திஜி அவர்களை எடுத்துக்கொண்டால் அவர் கனரக தொழிற்சாலைகளை ஆதரிக்கவே இல்லை. கிராமப்புறங்களில் நடக்கின்ற குடிசை தொழில்களைத்தான் அவர் ஆதரித்தார். இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வருமா? விடுதலை ஆன பிறகு காங்கிரஸ் கட்சியிடம் குடிசை தொழில்களை எல்லாம் வளர்த்துக் கொள்ளுங்கள், கனரக தொழிற்சாலைகள் எதுவும் அமைக்காதீர்கள் என்று சொன்னால் காங்கிரஸ் அமைச்சரவை தெரிந்து கொள்ளுமா? இதெல்லாம் பற்றி அவர் சிந்திக்கவே இல்லை. அவர் எளிமையை எந்த அளவுக்கு விரும்பினார் என்றால், காந்திஜி அவர்களை எடுத்துக்கொண்டால் எங்கு சென்றாலும் பாத யாத்திரையாகத்தான் போவார். நம் நாட்டு மக்களுக்கு பாத யாத்திரையாக நாலு இடம் போவது ஒத்து வருமா? நம் நாட்டு மக்கள் எல்லாம் கூட்டரிலோ காரிலோ தான் நாலு இடம் போகவே இப்போது எல்லாம் புரியப்படுகிறார்கள். 1947 நாட்டு மக்களிடம் கார் எல்லாம் வேண்டாம் என்று சொல்லியிருந்தால் ஓரளவுக்கு ஒத்துப்போயிருக்கும். ஆனால் மக்களுக்கு இப்பொழுதெல்லாம் நிறைய ஆசை வந்துவிட்டது. மக்கள் எளிமையை அவ்வளவாக நாடுவதாக தெரியவில்லை. மக்களுக்கு நிறைய சம்பாதிக்க வேண்டும், பெரிய பங்களா கட்டிக்கொண்டு கார், ஃப்ரிட்ஜ், ஏசி என்று எல்லா வசதிகளையும் அனுபவிக்க வேண்டும், வெளிநாடு எல்லாம் டூர் போக வேண்டும், ஏராளமாக சொத்து சேர்க்க வேண்டும், அறுசுவை உணவை எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷம் அடைய வேண்டும். இப்படித்தான் மக்களுடைய சிந்தனை ஓடுகிறது. தவிர குடிசைகளில் வாழ வேண்டும், சைவ உணவை மட்டும் சாப்பிட வேண்டும், சட்டை கூட இல்லாமல் வேட்டி மடித்து பெற்றுக் கொண்டு எளிமையான ஆடை அணிந்திருக்க வேண்டும் என்றெல்லாம் மக்களுடைய சிந்தனை அப்படியெல்லாம் இல்லை. வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்றுதான் மக்களுடைய சிந்தனைகள் இப்போது முடிக்கின்றன. அதனால் சைவ சாப்பாடு சாப்பிட வேண்டும், எங்கு சென்றாலும் பாத யாத்திரையாகத்தான் போக வேண்டும், கனரக தொழிற்சாலைகள் வேண்டாம், குடிசை தொழில்களை தான் ஆதரிக்க வேண்டும், கோட்டு சூட்டு பேண்ட்ஸு இதெல்லாம் வேண்டாம், மேல் சட்டை இல்லாமல் வேஷ்டி மடித்து கட்டிக் கொண்டிருக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் பேசிய பேச்செல்லாம் யாரும் கருதவோ பின்பற்றவோ தயாராக இல்லை. இம்மாதிரி அரசியல் ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி இரண்டு விஷயத்திலுமே ஒத்து வராத கொள்கைகளை காந்திஜி அவர்கள் வலியுறுத்தியதால்தான் அவருடைய காங்கிரஸ் கட்சியே அவருடைய அரசியல் கொள்கைகளையோ பொருளாதார கொள்கைகளையோ பின்பற்றாமல் இருந்தது. இருந்தாலும் தேசத்துக்கு விடுதலை வாங்கி தந்தவர் யார் என்று கேட்டால் எல்லோருமே ஏகமனதாக காந்திஜி அவர்கள் தான் வாங்கி கொடுத்தார், அவர் இல்லாமல் இந்த சுதந்திரம் கிடைத்திருக்காது என்று எல்லோருமே ஒத்துக்கொள்வார்கள். அந்த விஷயத்தில் எந்த கருத்து வேறுபாடும் ஆட்சேபனையும் கிடையாது. தேசத்தந்தை காந்திஜி அவர்கள் தான் என்று இன்றளவும் நன்றி விசுவாசத்தோடு தான் மக்கள் நினைக்கிறார்கள், பேசுகிறார்கள். ஆனால் நன்றி, அதே நன்றி விசுவாசத்தை காரணம் காட்டி நன்றி விசுவாசத்தை தெரிவிக்கும் வகையில் அவருடைய அரசியல் கொள்கைகளையோ பொருளாதார கொள்கைகளையோ பின்பற்றுங்கள் என்று சொன்னால் அதற்கு மக்கள் தயாராகவில்லை. அந்த இடத்தில் அவர்கள் தங்களுடைய சுதந்திரத்தை பயன்படுத்தி தங்கள் இஷ்டம் போலத்தான் அவர்கள் வாழ உறுதி செய்துள்ளார்கள். காந்திஜி அவருடைய கொள்கைகளை பின்பற்றும் பொழுதுதான் நாம் அவருக்கு நன்றி விசுவாசமாக இருக்கிறோம். அவருடைய கொள்கைகளை பின்பற்றாத பட்சத்தில் நாம் அவருக்கு நன்றி விசுவாசமாக இல்லை என்று நாம் ஒரு முடிவை எடுக்கும் பொழுதுதான் நமக்கு பிரச்சனை வருகிறதே ஒழிய, அம்மாதிரி ஒரு பிடிவாதமான ஒரு முடிவை எடுக்காமல் தேச தந்தை என்று அவரை சொல்கின்ற பட்சத்தில் அதுவும் ஒரு நன்றி விசுவாசம்தான் என்று நாம் எடுத்துக்கொண்டால் காந்திஜி விஷயத்தில் எந்த முரண்பாடுமே இருக்காது. இரண்டாவது முரண்பாட்டுக்கு வருகிறேன். இந்த நாட்டில் ஊழல் மலிந்துள்ளதாக குறை சொல்லாத குடிமகனே இல்லை. ஆர்டிஓ ஆபீஸுக்கு சென்றால் காசு கேட்கிறார்கள், ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு சென்றால் காசு கேட்கிறார்கள். காசு கொடுக்காமல் எங்கேயும் வேலை எங்கேயும் எந்த வேலையும் நடப்பதில்லை என்று பொதுமக்கள் பரவலாக குறை சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியம் என்றால் இப்படி குறை சொல்கின்ற இதே மக்கள் தான் தேர்தல் என்று வந்துவிட்டால் ஊழல் செய்கின்ற அரசியல்வாதிகளைத்தான் மீண்டும் மீண்டும் அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார். ஒரு பக்கம் ஊழல் மலிந்துள்ளது தாங்க முடியவில்லை என்று புலம்பச் செய்கிறார்கள், இன்னொரு பக்கம் யார் அந்த ஊழலை செய்கிறார்களோ அதே அரசியல்வாதியைத்தான் அவர்கள் தேர்தலில் மீண்டும் மீண்டும் தேர்ந்தும் எடுக்கிறார்கள். எப்படி இருக்கிறது என்றால் குழந்தையையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் மாட்டுவது போல இருக்கிறது. ஒன்று ஊழல் கூடாது என்று ஜனங்கள் குறைபட்டுக் கொண்டால் ஊழல் செய்யும் அரசியல்வாதிகளை தேர்தலில் தேர்ந்தெடுக்க கூடாது. ஊழல் செய்யும் அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுப்பதுதான் எங்கள் வழக்கம் என்று அப்படி சொன்னால் அவர்கள் செய்யும் ஊழலை பற்றி குறைபட்டுக் கொள்ளவும் கூடாது. குறைபட்டுக் கொள்ளவும் செய்வார்கள், ஊழல் அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுக்கவும் செய்வார்கள் என்றால் என்ன முரண்பாடு என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த முரண்பாட்டை பார்க்கும்போது எனக்கு ஒரு உண்மை தெரிய வருகிறது. அந்த உண்மை என்னவென்றால் வாழ்க்கையில் நல்லதும் கெட்டதும் சேர்ந்துதான் வரும். அரசாங்க நிர்வாகம் செய்ய நமக்கு அரசியல்வாதிகள் வேண்டும், அதனால்தான் அவர்களை தேர்ந்தெடுக்கிறோம். ஒரு பக்கம் அவர்கள் நிர்வாகம் செய்கிறார்கள் தான், ஆனால் அப்படி அந்த நிர்வாகத்தை செய்யும் போது வேண்டாம் வெறுப்பாக அந்த ஊழலும் அதில் கலந்து கொள்கிறது. அரசியல்வாதிகளை நிர்வாகம் செய்ய அழைத்தால் ஊழல் செய்வார்கள் என்பதால் நிர்வாகமே வேண்டாம் என்று நாம் உதவி தள்ளவும் முடியாது. சரி, அரசாங்கம் நிர்வாகம் செய்வதுதான் நமக்கு முக்கியம், ஊழலை நாம் கண்டுகொள்ளாமல் இருப்போம் என்று அப்படியும் மாட்டுப்போக முடியவும் இல்லை. நிர்வாகம் செய்ய அவர்களை தேர்ந்தெடுத்து நாம் அழைக்கிறோம், அதே சமயத்தில் அவர்கள் செய்கின்ற ஊழலை பொறுத்துக் கொள்ள முடியாமல் நாம் புலம்பிக் கொண்டும் இருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலைமை தான் நம் நாட்டில் நிலவுகிறது. இதை நாம் எப்படி புரிந்து கொள்ளும், இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வேறொரு நல்ல உதாரணத்தை நாம் எடுத்துக்கொண்டு பேசினால் இந்த உண்மை நன்றாக புரியும் என்று நினைக்கிறேன். அதுதான் அந்த உதாரணம் என்னவென்றால் திருமணமும் பெண்களும் தான் அதற்கு நல்ல உதாரணம். இந்த நாட்டில் திருமணம் செய்து கொள்ளாத பெண்களே கிடையாது. பணக்கார பெண்ணோ ஏழை பெண்ணோ ஆரோக்கியமான பெண்ணோ உடல் குணமுற்ற பெண்ணோ சிறப்பாக இருக்கிறாளோ கருப்பாக இருக்கிறாளோ எப்படி இருக்கிற பெண்ணாக இருந்தாலும் திருமண வயது என்று வந்துவிட்டால் திருமணம் செய்து கொள்ளத்தான் விரும்புகிறாள். அப்படி திருமணம் செய்து கொள்ள விரும்புகின்ற பெண்களில் பெரும்பாலானவருக்கு திருமணமும் ஆகிவிடுகிறது. ஆனால் இன்னொரு விஷயத்தையும் நாம் கவனிக்க வேண்டும். திருமணம் செய்து கொள்ள விரும்பாத பெண்ணே இந்த நாட்டில் இல்லை என்பது ஒரு பக்கம் உண்மையாக இருந்தாலும், திருமணம் செய்து கொண்டதால் என் வாழ்க்கையில் இருந்த மகிழ்ச்சி தொலைந்து போய்விட்டது என்று குறை சொல்லாத பெண்களும் இந்த நாட்டில் கிடையாது. திருமணமும் செய்து கொள்வார்கள். அதே சமயத்தில் அந்த இந்த திருமணத்தால் தான் என்னுடைய சந்தோஷம் தொலைந்து போனது, கெட்டு போனது என்று குறை சொல்லவும் இதுதான் பெண்களிடம் நான் கண்ட குண விஷயம். சரி, திருமணத்தால் உன்னுடைய சந்தோஷம் கெட்டுவிட்டது, தொலைந்து போய்விட்டது என்று சொல்கிறாள். ஆனால் நீ பெற்ற பெண் திருமண வயது வந்துவிட்டது என்றால் அவளுக்கு ஏன் திருமணம் செய்து கொடுத்து அவளுக்கு ஏன் திருமணம் செய்து வைத்து குடிக்கிறாள்? உன் சந்தோஷம்தான் திருமணத்தால் கெட்டுவிட்டது, பெண்ணின் வாழ்க்கையில் ஏன் அந்த தவறை மீண்டும் செய்கிறாய்? அவளை திருமணம் செய்து கொடுக்காமல் அப்படியே விட்டுவிட வேண்டியதுதானே என்று கேட்டார். அதெல்லாம் முடியுமா? பெண்ணென்று பிறந்து விட்டால் அவளுக்கு காலாகாலத்தில் திருமணம் செய்துதான் ஆக வேண்டும். அவளை ஒரு ஆண்மகன் கையில் ஒப்படைத்தே ஆக வேண்டும். அவள் ஒருவனுக்கு சொந்தம் என்று தெரிந்தால்தான் அக்கம் பக்கத்தில் உள்ள ஆண்கள் தொந்தரவு கொடுக்காமல் இருப்பார்கள். காலகாலத்தில் அவளுக்கு திருமணம் செய்து வைக்காவிட்டால் அக்கம் பக்கத்தில் உள்ள ஆண்களுடைய தொந்தரவு தாங்க முடியாமல் போய்விடும். ஆகவே திருமணம் செய்து வைக்காமல் இருக்க முடியாது, காலாகாலத்தில் திருமணம் செய்து வைக்கத்தான் வேண்டும் என்று இந்த பதிலையும் அவர்கள் சொல்வார். ஆகவே இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? பெண்கள் திருமணத்தை குறை சொன்னாலும் இன்னொரு பக்கம் திருமணத்தின் அவசியத்தை நன்றாக உணர்கிறார்கள். திருமணத்தால் கிடைக்கக்கூடிய பாதுகாப்பு அவர்களுக்கு தெளிவாக தெரிகிறது. அந்த பாதுகாப்பு கிடைப்பதற்காக மற்ற திருமணத்தின் மூலம் வரும் மற்ற அவமானங்களையும் தொந்தரவுகளையும் அவர்கள் பொறுத்துக் கொள்ளத்தான் செய்கிறார். ஒரு பக்கம் குறையும் சொல்வார்கள், இன்னொரு பக்கம் திருமணம் அவசியம் என்றும் பேசுவார்கள். இதுதான் பெண்களுடைய குணம் என்றுதான். இரண்டாவதாக, ஊழலை பற்றி நாம் பேசும்பொழுது நாம் என்ன நமக்கு என்ன புரிய வேண்டும்? ஊழல் என்ற விஷயம் தவறான நோக்கத்துடன் செயல்படும் பல பேருக்கு ஊழல் என்பது பெரிய உதவியாகத்தான் இருக்கிறது. அவருடைய தவறான நோக்கங்களை சாய்த்துக் கொள்ள அவர் ஊழலை ஒரு பெரிய கருவியாக பயன்படுத்துகிறார். நம்ம இந்த நாட்டில் எத்தனையோ பேருக்கு வருமான வரியோ வணிக வரியோ செலுத்த இஷ்டமே கிடையாது. ஆனால் சட்டப்படி வருமான வரியும் வணிக வரியும் அவர்கள் செலுத்தித்தான் ஆக வேண்டும். செலுத்த விருப்பம் இல்லாத பட்சத்தில் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அரசாங்க அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து எந்த அளவுக்கு குறைத்து வருமான வரி கட்ட முடியுமோ அந்த அளவுக்கு குறைத்து அவர்கள் வருமான வரி கட்டி தப்பித்துக் கொள்கிறார்கள். இரண்டாவதாக, அரசாங்க விதிமுறைகளை மீறி செயல்படுவதில் எத்தனையோ பேருக்கு என்னென்னமோ ஆதாயங்கள் இருக்கின்றன. வீடு கட்டுவதை பற்றி பல விதிமுறைகள் இருக்கின்றன. இந்த விதிமுறைகளை மீறி வீடு கட்டிக் கொள்ளத்தான் நிறைய பேர் பிரியப்படுகிறார்கள். விதிமுறைகளுக்கு உட்பட்டு வீடு கட்டிக்கொள்வதென்றால் அதில் பல பேருக்கு அசௌகரியங்கள் இருக்கின்றன. வீடு கட்ட வேண்டும் என்றால் அவன் இப்படி ஒரு விதிமுறை வைத்திருக்கிறான், முன்னே 10 அடி விட வேண்டும், பின்னே 10 அடி விட வேண்டும், இரண்டு பக்கவாட்டிலும் 6 அடி 6 அடி இடைவெளி விட வேண்டும் என்றெல்லாம் விதிமுறை வைத்திருக்கிறார். பல பேருக்கு இந்த விதிமுறை ஒத்தே வரவில்லை. அவர்கள் முன்னே 10 அடியும் பின்னே 10 அடியும் இடைவெளி விடாமல் தான் வீடு கட்டிக்கொள்ள பிரியப்படுகிறார்கள். இப்படி விதிமுறை ஒரு புறம் இருக்க, விதிமுறையை மீற வேண்டும் என்ற நிர்பந்தம் இன்னொரு புறம் இருக்க, இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள்? டவுன் பிளானிங் அத்தாரிட்டியில் அதிகாரிகளாக இருப்பவர்களுக்கு காசு கொடுத்து நீங்கள் கண்டுகொள்ளாதீர்கள், நாங்கள் இடைவெளி விடாமல் கட்டிக் கொள்கிறோம் என்று அவர்களை பணத்தை கொடுத்து அவர்களை சரி கட்டி விடுகிறார்கள். இப்படி விதிமுறைகளை மீறி அதனால் ஆதாயம் தேடுகின்ற சந்தர்ப்பங்கள் எத்தனையோ பேருக்கு வருகின்றன. பள்ளிக்கூடம் நடத்துபவர்கள், மருத்துவமனைகளை நடத்துபவர்கள், தொழிற்சாலைகளை நடத்துபவர்கள், இவர்களுக்கெல்லாம் விதிமுறைகளை மீறி அவர்களுடைய தொழில்களை செய்வதில் ஆதாயங்கள் நிறைய இருக்கிறது. உதாரணமாக மருத்துவமனைகளை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், தனியார் மருத்துவமனைகளாக இருந்தாலும் சரி, முறையாக நர்சிங் படித்தவர்களைத்தான் நர்சுகளாக அவர்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் முறையாக ட்ரைனிங் எடுத்துக்கொண்ட நர்ஸ் என்று வேலைக்கு வைத்தால் அப்படிப்பட்ட நர்சுகளுக்கு அவர்கள் சம்பளம் அதிகமாக கொடுக்க வேண்டும். இதை அவர்கள் கொடுக்க விரும்புவதில்லை. ஆகவே என்ன செய்கிறார்கள், 10வது படித்து பாஸ் செய்த பெண்களை 6 மாத நர்சிங் ட்ரைனிங் கொடுத்து வேலைக்கு வைத்துக் கொள்கிறார்கள். இப்படி அன்ட்ரெயின்டு நர்சுகளை அவர்கள் வேலைக்கு வைத்துக் கொள்ளும் பொழுது முறையாக ட்ரைனிங் எடுத்துக்கொண்ட நர்சுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தில் பாதி சம்பளம் கொடுத்தால் போதும் என்று ஆகிவிடுகிறது. இது அவர்களுக்கு சௌகரியமாக இருக்கிறது. தொழிற்சாலைகளை நடத்துபவர்கள் முறையாக ESIPF எல்லாம் கட்டியாக வேண்டும். பல தொழிற்சாலை அதிபர்கள் இப்படி ESIPF எல்லாம் கட்ட விரும்புவதில்லை. சட்டப்படி கட்டியாக வேண்டும் என்ற பட்சத்தில் இவர்கள் ESIPF ஆபீஸில் உள்ள அதிகாரிகளை, நாங்கள் நீங்கள் கேட்கின்ற பணத்தை கொடுத்து விடுகிறோம், இதையெல்லாம் நீங்கள் கண்டுகொள்ளாதீர்கள், நாங்கள் ESIPF சரியாக கட்டாமல் விட்டு விடுகிறோம், நீங்கள் இன்ஸ்பெக்ஷனுக்கு எல்லாம் வராதீர்கள் என்று கேட்டுக்கொள்கிறார். இப்படி ஆதாயத்தை தேடி விதிமுறைகளை மீறுவதில் லாபம் இருப்பது உண்மையாக இருப்பதால் ஊழலில் ஒரு பெரிய ஆதாயம் இதனால் இருக்கிறது. பார்த்தீர்கள் என்றால், குறுக்கு வழியை வாழ்க்கையை வாழ விரும்புகின்றவர்கள் நேர் வழியை வாழ்க்கையை வாழ விரும்புபவர்களோடு இந்நாட்டில் அதிகமாகவே இருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் ஊழல் என்பது மிகப்பெரிய பக்கபலமாக இப்பொழுது அமைகிறது. இப்படிப்பட்ட ஊழலில் நாட்டம் கொண்ட மக்களுக்கு அரசியல்வாதிகள் செய்கின்ற ஊழல் தவறாகவே கண்ணுக்கு தெரியாது. ஊழல் செய்கின்ற அரசியல்வாதிகளோ அரசாங்க அதிகாரிகளோ அவர்கள் கண்ணில் தவறாகவே படமாட்டார்கள். ஊழல் செய்கின்ற அதிகாரிகள் இவர்களுக்கு ஏதோ பெரிய சாதனையாளர்கள் மாதிரிதான் தெரிவார்களே ஒழிய, தவறு செய்கின்றவர்களாக மக்கள் கண்ணில் அவர்கள் படமாட்டார்கள். இரண்டாவதாக நமக்கு என்ன புரிய வேண்டும், நாட்டில் விலைவாசி மிகவும் ஏறிவிட்டது. அந்த உண்மையை நாம் கண்டிப்பாக ஏற்றே ஆக வேண்டும். மக்களுடைய தேவைகளும் ஆசைகளும் கட்டுக்கடங்காமல் பெருகிவிட்டன. மக்களுடைய ஆசை எப்படி இருக்கிறது என்றால், அவர் ஒருவர் 20,000 ரூபாய் தான் சம்பளம் வாங்குகிறார் என்றாலும் அவர் 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குகின்றவரை போல வாழக்கொள்கிறார். டூ வீலர் தான் வைத்துக் கொள்ள முடியும் என்ற நிலைமையில் இருப்பவருக்கு கார் வைத்துக் கொள்ள ஆசை வந்துவிடுகிறது. வாரத்துக்கு ஏதோ ஒரு நாள் தான் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அசைவ உணவு சமைத்து சாப்பிட முடியும் இந்த நிலையில் இருந்தாலும் தினந்தோறும் அசைவ உணவு சாப்பிட்டு சந்தோஷப்பட வேண்டும் என்ற ஆசை மக்களுக்கு வந்துவிடுகிறது. 20,000 ரூபாய் வருமானத்தை தினந்தோறும் அசைவ உணவு எல்லாம் சமைத்து சாப்பிட முடியாது, கார் எல்லாம் வைத்துக் கொள்ள முடியாது. இதுபோக பிள்ளைகள் ஒரு பக்கம் இருக்கின்றார்கள். பிள்ளைகள் அதை வாங்கிக் கொடுங்கள் இதை வாங்கிக் கொடுங்கள் என்று சதா கேட்ட வண்ணம் இருப்பார்கள். அதுவும் பெண் குழந்தைகளாக அமைந்துவிட்டால் கேட்கவே வேண்டாம். துணிமணி காஸ்மெட்டிக்ஸ் விஷயத்தில் பெண் பிள்ளைகள் அவர்கள் சதா எச்சரித்துக் கொண்டே இருப்பார்கள். மக்களுடைய மனோபாவமும் குழந்தைகள் கேட்பதை எல்லாம் வாங்கி தர வேண்டும் என்ற விதத்தில் தான் இருக்கிறதே ஒழிய குழந்தை ஆசைப்பட்டதையெல்லாம் கேட்டால் இப்படி ஆசைப்பட்டதையெல்லாம் வாங்கி வைத்துக் கொள்வது தவறுமா? ஏற்கனவே 20 துணிமணி செட்டு வைத்திருக்கிறாய், அது போதும், மேற்கொண்டு வாங்காதே. ஒரு ஜதை செருப்பு வைத்திருக்கிறார், அது போதும், மேற்கொண்டு இன்னொரு ஜதை செருப்பு வேண்டாம். போன வாரம் தானே ஒரு ஷாம்பு வாங்கினாய், அதற்குள் இன்னொரு ஷாம்பு கேட்கிறாயே, வேணாம். அப்படி குழந்தைகள் செய்கின்ற வீண் செலவை கண்டிக்கும் மனநிலை பெற்றோர்கள் இல்லை. அவர்கள் சிந்தனையே விபரீதமாக இருக்கிறது. குழந்தை அதை ஆசைப்படுகிறாளே, இதை ஆசைப்படுகிறாளே, அதை நம்மால் வாங்கி தர முடியவில்லை என்றுதான் நினைக்கிறாங்களே ஒழிய குழந்தைகள் செய்கின்ற செலவை கட்டுப்படுத்தும் மனநிலை பெற்றோர்கள் இல்லை. இப்படி வாழ்க்கையை நன்றாக அனுபவிக்க வேண்டும் என்று மக்கள் நினைக்கும் பொழுது அவர்களுக்கு கிடைக்கின்ற வருமானம் பத்தவில்லை என்னும் பொழுது அவர்கள் வேறு என்ன செய்வார்கள்? மேல் வரும்படிக்கு இப்படி ஊழலில் அவர்கள் இறங்கி விடுகிறார்கள். தகப்பனார் சொல்வார், பெண் பார்க்க ஒரு வரன் போகிறான் என்றார். பெண் வீட்டார் ரகசியமாக விசாரிப்பார்களாம், அதாவது உங்கள் சம்பளம் என்பது எவ்வளவு என்று முதலில் கேட்பார்கள். அவர் ஏதோ 15,000 அல்லது 20,000 என்று பதில் சொல்வார். அதன் பின்னர் அதோடு விட்டுவிடாமல் மேல் வரும்படி எவ்வளவு வரும் அது தெரிய வேண்டும் என்று கேட்பார்களாம். அதாவது பெண் கொடுக்க விரும்புகின்றவர்கள் மேல் வரும்படி மாப்பிள்ளைக்கு எவ்வளவு என்று கேட்கிறார்கள் என்றால், மேல் வரும்படி குடும்பம் நடத்துவதற்கு அவசியம் என்று அவர்கள் ஒத்துக்கொள்வதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி வெக்கமில்லாமல் மேல் வரும்படி எவ்வளவு என்று கேட்கின்ற நிலையில் தான் நம் நாடு இருக்கிறது. ஆகவே வருமான பற்றாக்குறை என்பது ஊழலுக்கு ஒரு பெரிய காரணமாக அமைந்து விட்டது என்பதை நாம் மறுக்க முடியாது. வருமான பற்றாக்குறை ஊழலுக்கு எவ்வளவு பெரிய காரணம் என்பதை நமக்கு புரிய வேண்டும் என்றால் நாம் மேல் நாடுகளில் என்ன நிலவுகிறது என்பதை நாம் கேட்டு பார்க்க வேண்டும். அமெரிக்கா போன்ற சுபிட்சமான நாடுகளில் அங்கும் அரசாங்க அதிகாரிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் இந்த அளவுக்கு இந்திய அதிகாரிகளைப் போல அவர்கள் ஊழலில் இறங்குவதில்லை. இதற்கு காரணம் என்னவென்றால், அமெரிக்க அரசாங்கம் அவர்களுக்கு தாராளமாக நல்ல சம்பளத்தை கொடுக்கிறது. தாராளமாக சம்பளத்தை வாங்கும் போது அவர்களுக்கு ஊழல் செய்ய வேண்டிய அவசியமே அவர்களுக்கு வருவதில்லை. இம்மாதிரி தாராளமான வருமானம் கிடைக்கும் போது ஊழல் குறையத்தான் செய்கிறது என்பதையும் நாம் இங்கே கருதியாக வேண்டும். வருமான பற்றாக்குறையின் காரணமாக அரசாங்க அதிகாரிகள் செய்கின்ற ஊழலை சரி வருமானம் இல்லை மேல் வரும்படிக்கு இதையெல்லாம் செய்கிறார்கள் என்று நம் நாட்டு மக்கள் அதை ஓரளவு ஏற்றுக்கொள்கிறார்கள், கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள் என்பது உண்மையாக இருந்தாலும் சமீப காலமாக இந்திய அரசியலில் பெரிய திருப்பம் வந்துள்ளது. அந்த திருப்பம்தான் டெல்லி யூனியன் டெரிட்டரியில் ஆம் ஆத்மி கட்சிக்கு கிடைத்த அமோக வரவேற்பாகும். ஊழல் செய்ய மாட்டோம், முறையான ஆட்சி நடத்துவோம் என்று வாக்குறுதி அளிப்பதெல்லாம் அரசியல் கட்சிகளுக்கு ஒன்றும் புதிது இல்லை. அப்படி அவர்கள் ஆட்சிக்கு வந்தாலும் ஊழல் செய்ய மாட்டோம் என்று சொல்வதையெல்லாம் மறந்து சொன்னதையெல்லாம் மறந்துவிட்டு நேர எதிர்மாக நடந்து கொள்வதும் அரசியல் கட்சிகளுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆனால் இந்த ஆம் ஆத்மி கட்சியை எடுத்துக்கொண்டால் ஊழல் செய்ய மாட்டோம், ஊழலற்று நேர்மையான ஆட்சியை வழங்குவோம் என்று சொல்லிதான் அவர்கள் ஆட்சிக்கே வந்திருக்கிறார்கள். அதுவும் ஒரு சாதாரண வெற்றி இல்லை. தலைநகரில் மத்தியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற பிஜேபியினுடைய இன்ஃபுளுயன்ஸையும் மீறி 70 சீட்டுகள் உள்ள டெல்லி சட்டசபையில் அவர்கள் 67 இடங்களை கைப்பற்றி இருக்கிறார்கள் என்றால் அது ஒரு சாதாரண ஒரு சாதனையே கிடையாது, இது ஒரு மகத்தான சாதனை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஆனால் அவர்கள் சொன்னபடி செய்கிறார்களா, அதாவது ஊழலில் ஈடுபடாமல் நேர்மையான ஆட்சி நடத்துகிறார்களா? ஆம் ஆத்மி கட்சியில் பொறுப்பேற்கும் அமைச்சர்கள் ஊழலில் சிக்காமல் இருக்கிறார்களா என்பதை காலம்தான் நமக்கு காட்ட வேண்டும். அந்த இடத்தில் நாம் பொறுமையாக இருந்துதான் பார்க்க வேண்டும். அப்படி அவர்கள் வாக்கு கொடுத்தபடி ஊழலற்ற ஆட்சியை டெல்லி மாநகருக்கு வழங்கிவிட்டார்கள் என்றால் எந்த ஆம் ஆத்மி கட்சி மந்திரியும் ஊழல் புகார்களை சிக்காமல் இருந்தார் என்றால் அது நம்முடைய நாட்டில் நம் நாட்டு மக்களுக்கு அது ஒரு நல்ல பாடமாக அமைந்துவிடும். மக்கள் அதற்குமே சும்மா இருக்க மாட்டார்கள். மற்ற மாநிலங்களிலும் ஆம் ஆத்மி கட்சி தேர்தல் வேட்பாளர்களை அமோக ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைப்பார்கள். ஊழலற்ற ஆட்சி என்பது இந்தியாவில் பரவலாக பரவிவிடும். அப்படி ஊழலற்ற நேர்மையான ஆட்சி இந்தியா முழுவதும் பரவினால் அது இந்திய வரலாற்றிலேயே ஒரு பெரிய திருப்பு முனையாகவும் அமைந்தது. இப்பொழுது மூன்றாவது முரண்பாட்டுக்கு வருகிறேன். இந்த முரண்பாடு என்னவென்றால் தமிழர்களும் வங்காளிகளும் மதப்பற்றும் ஆன்மீகப்பற்றும் இருந்தவர்கள். இருந்தாலும் அவர்கள் தமிழகத்திலும் சரி வங்காளத்திலும் சரி நாத்திகம் பேசுகின்ற திமுகவினரையும் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களையும் ஆட்சிக்கு தேர்ந்தெடுத்திருக்கின்றனர். ஆன்மீக பற்றுடைய தமிழக மக்கள் ஆத்திரம் பேசுகின்ற திமுகவினரையும் கம்யூனிஸ்ட் கட்சியினரையும் எப்படி தேர்ந்தெடுத்தார்கள்? இது ஒரு வினோதமான முரண்பாடாக இருக்கிறது. இதன் பின்னால் உண்மை என்ன இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மேலோட்டமாக நாம் பார்த்தால் திமுகவினர் பேசிய நாத்திகம் தமிழக மக்களை மிகவும் கவர்ந்து விட்டது. அதனால்தான் திமுகவினருடைய நாத்திகத்தை தமிழக மக்கள் ஏற்றுக்கொண்டு திமுகவினருக்கு ஆட்சியை கொடுத்திருக்கிறார்கள் என்று நமக்கு பேச தோன்றுகிறது. திமுகவினருடைய நாத்திகத்தால் தமிழக மக்கள் கவரப்பட்டு திமுகவினருக்கு ஓட்டு போட்டார்கள் என்று நாம் பேசுவதில் உண்மையை சொல்ல போனால் எந்த உண்மையும் இல்லை. மேலோட்டமாகத்தான் அப்படி தெரிகிறதே ஒழிய ஆழத்தில் பார்த்தால் விஷயம் வேறு விதமாகத்தான் இருக்கிறது. இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால் அர்த்தத்தோடு தான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் 63 நாயன்மார்களும் 12 ஆழ்வார்களும் பிறந்து வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த நாயன்மார்களும் ஆழ்வார்களும் நிகழ்த்திய அற்புதங்களை எல்லாம் நாம் படிக்கும் பொழுது இப்பொழுது படித்தாலும் நமக்கு உடல் புலரிக்கின்றது. நாயன்மார்கள் ஆழ்வார்களோடு தமிழ்நாட்டு ஆன்மீகம் நின்றுவிடவில்லை. அவர்களை பின்தொடர்ந்து பட்டினத்தார், வள்ளலார், ரமண மகரிஷி இவர்களெல்லாம் எழுந்தவர்கள் இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் சிகரம் வைத்தார் போல பகவான் ஸ்ரீ அரவிந்தரும் ஸ்ரீ அன்னை அவர்களுமே தமிழர்கள் வாழும் புதுச்சேரிக்குத்தான் வந்து ஆசிரமத்தை நிறுவி அவருடைய பூர்ண யோகத்தையும் செய்திருக்கிறார்கள். புதுச்சேரியினுடைய பழைய சரித்திரத்தை எடுத்து பார்த்தோம் என்றால் அகத்திய மாமுனிகள் புதுச்சேரியில்தான் தங்கி தவம் செய்தார் என்றும் தெரிவிக்கிறார்கள். அப்பொழுது புதுச்சேரி வேதபுரி என்ற பெயர் வழங்கப்பட்டு வந்ததான். ஆக இப்படி ஆழ்வார்கள், நாயன்மார்கள், பட்டினத்தார், வள்ளலார், ரமணர், பகவான் ஸ்ரீ அரவிந்தர், ஸ்ரீ அன்னை என்று இவர்கள் எல்லோரும் தமிழ்நாட்டில் வாழ்ந்திருக்கும் பொழுது தமிழ்நாட்டு மக்கள் திமுகவினர் பேசிய நாத்திகத்தை நம்பி நாத்திகம் பேசுகின்றவர்களுக்கு ஆட்சி செய்ய அனுமதித்தார்கள் என்று நாம் கூறுவோம். இதை தமிழ்நாட்டு மக்கள் திமுகவினருக்கு ஓட்டு போட்டது அவருடைய நாத்திகத்தை ஆதரிப்பதாக அர்த்தம் கிடையாது என்று சொன்னார். பின்ன எதற்காகத்தான் அவர்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டார்கள், திமுகவினுடைய எதை அவர்கள் ஆதரித்தார்கள் என்ற ஒரு கேள்வி நியாயமாக நமக்கு எழுகிறோம். அதற்கும் ஒரு நல்ல பதில் இருக்கத்தான் செய்கிறது. இந்த பதில் என்னவென்றால், திமுகவினர் பேசிய நாத்திகத்தால் தமிழக மக்கள் கவரப்படவில்லை. மாறாக திமுகவிடம் தமிழக மக்களை கவர்ந்தது என்னவென்றால், அவர்கள் அந்தணர்கள் ஆதிக்கத்தை கண்டித்து பேசியதும் இந்தி திணிப்பை கண்டித்து பேசியதும் தான் தமிழக மக்களை கவர்ந்ததே ஒழிய அவர்கள் பேசிய நாத்திகத்தை மக்கள் அவ்வளவாக பொருட்படுத்தவில்லை. திமுக திமுக 67 ஆட்சிக்கு வந்த பிறகு கூட தமிழ்நாட்டில் மக்கள் கோயில்களுக்கு செல்வதோ கோயில்களுக்கு காணிக்கை உண்டியலில் போடுவதோ கோவில் திருவிழாக்களில் கலந்து கொள்வதோ எதுவுமே குறையவில்லை. அவையெல்லாம் எப்பொழுதும் போல நடந்து கொண்டுதான் இருந்தனர். திமுக தலைவர்கள்தான் நாத்தியம் பேசினார்களே ஒழிய திமுக தலைவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் எல்லாம் வழக்கம் போல அவர்கள் கோயிலுக்கு சென்று கொண்டுதான் இருந்தார்கள். அப்படி அவர்கள் கோயிலுக்கு செல்வதை திமுக தலைவர்கள் தடுத்ததாகவோ கண்டித்ததாகவோ அதுவும் தெரியவில்லை. கார்த்திகம் பேசுவார்கள், ஆனால் அவருடைய மனைவிதான் நாங்கள் கோயிலுக்கு சென்று விட்டு பிரசாதத்தோடு வீடு வந்திருப்பார். அதிகபட்சமாக சொன்னால் நாம் எதை சொல்லலாம், திமுகவினர் தமிழக மக்களுடைய சில மூட நம்பிக்கைகளை கிண்டலடித்து பேசினார்கள். அதில் குறிப்பாக இந்த தமிழக மக்களுக்கு இருக்கின்ற ராகுகாலம் யோகம் யமகண்டம் என்ற நம்பிக்கையை அவர்கள் அதிகம் கேள்வி செய்துண்டு. ராகுகாலம் யமகண்டத்தில் எங்களுக்கு நம்பிக்கை என்பதை நிரூபிப்பதற்காகவே 1967 அண்ணா அவர்கள் ராகுகாலத்தில் முதலமைச்சர் பதவியேற்றார். ஆனால் அசம்பாவிதமாக 2 வருடங்களில் அவர் அகால மரணம் அடைந்த பொழுது திமுகவினர் நடுங்கி போய்விட்டார்கள். அதன் பின்னர் அமைச்சரவைக்கு அதன் பின்னர் பதவிக்கு வந்த எந்த திமுக அமைச்சரும் ராகு காலத்திலோ எமகண்டத்திலோ பதவி ஏற்கவே இல்லை. அந்த விஷயத்திற்கே அவர்கள் வரவில்லை, அவர்கள் அதை அப்படியே விட்டுவிட்டார். வங்காளிகள் மிகவும் ஆன்மீக பற்று உடையவர்கள். வங்காளிகள் நாத்திகம் பேசுகின்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளின் கட்சிக்காரர்களை எப்படி ஆட்சி செய்ய அனுமதித்தார் என்ற ஒரு கேள்வி கேள்வி. ஆன்மீக பற்று உடையவர்கள் என்பது உண்மை. வங்காளத்தில்தான் ராமகிருஷ்ணர் அவர்கள் பிறந்தார், சுவாமி விவேகானந்தர் அவர்கள் பிறந்தார், பகவான் ஸ்ரீ அரவிந்தர் வங்காளத்தில் தான் பிறந்தார். அப்படி ராமகிருஷ்ணரும் சுவாமி விவேகானந்தரும் ஸ்ரீ அரவிந்தரும் பிறந்த பூமி வங்காள பூமி என்னும் பொழுது நிச்சயம் வங்காள மக்களால் ஆன்மீகத்தை அவ்வளவு சுலபமாக விட்டிருக்கவே முடியாது. அப்படி இவர்களுடைய பிறப்பையும் மீறி வங்காளிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகளை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் என்று அதற்கு ஒரு தகுந்த காரணம் இருந்திருக்கவே வேண்டும். இந்த காரணம் என்னவென்றால், கம்யூனிஸ்டுகள் இப்படி பிரச்சாரம் செய்தார்கள், அதாவது எங்களை ஆட்சிக்கு நீங்கள் கொண்டு வந்தீர்கள் என்றால் வங்காளத்தில் உள்ள உழைக்கும் வர்க்கத்தினருக்கு எல்லோருக்கும் நல்வாழ்வு கிடைக்கும் என்று அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் உறுதியளித்தார்கள். மேற்கு வங்காளம் என்பது அதுவும் குறிப்பாக கல்கட்டா தலைநகரை எடுத்துக் கொண்டீர்கள் என்றால் அந்த தொழிலாளிகள் நிறைய பேர் இருந்தார்கள். ஏனென்றால் கல்கட்டா நகரில் சணல் தொழிற்சாலைகள் நிறைய அதிகம். அந்த தொழிற்சாலைகளில் வேலை செய்கின்ற சணல் தொழிலாளிகள் கல்கட்டா மாநிலத்தில் கல்கட்டா தலைநகரில் நிறைய பேர் இருந்தார்கள். பெங்காலிகள் மிகவும் உணர்ச்சி வயப்பட்டவர்கள். அவர்களுக்கு உணர்ச்சி பூர்வமாக அவர்கள் மனதிற்கு சொல்வதை பிடித்த மாதிரி நாம் ஏதேனும் சொல்லிவிட்டால் எந்த யோசனையும் இல்லாமல் உடனே அதை அவர்கள் அமல்படுத்தி விடுவார்கள். இப்படிப்பட்ட அந்த உணர்ச்சி வயப்பட்ட மனோபாவத்தை தான் கம்யூனிஸ்ட் கட்சியினர் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். அதாவது இப்படி இந்த சணல் தொழிற்சாலைகளில் வேலை செய்கின்ற சணல் தொழில் தொழிலாளிகளுக்கு தொழிலாளிகளிடையே பேச உரையாடல் நிகழ்த்திய கம்யூனிஸ்ட் தலைவர்கள், நீங்கள் எல்லாரும் ஒன்று கூடி லேபர் யூனியன் எல்லாம் அமைத்து கம்யூனிஸ்ட் ஆட்சிக்குள் கம்யூனிஸ்ட் கட்சிக்குள் வந்து கம்யூனிஸ்டுகளை எங்களுக்கு ஓட்டு போட்டு எங்களுக்கு எங்களை ஆட்சியில் அமர வைத்தீர்கள் என்றால் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைத்து தருவோம், நல்ல சம்பளம் கிடைக்கும்படி செய்வோம், உங்களுக்கெல்லாம் சொந்தமாக வீடு கிடைக்கும்படி செய்வோம், உங்களுக்கு அந்த சலுகை இந்த சலுகை எல்லாம் தருவோம் என்று கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் இந்த சணல் தொழிலாளிகளுக்கு நிறைய வாக்குறுதிகளை அள்ளி வீசினார்கள் என்று நான் நினைக்கிறேன். கம்யூனிஸ்டுகள் ஆட்சிக்கு வந்தார்கள் என்றால் நமக்கு நல்வாழ்வு கிடைக்கும் என்று தொழிலாளர் வர்க்கம் காலத்தில் நம்பியதால்தான், வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் வங்காளத்தில் கம்யூனிஸ்டுகளுக்கு ஓட்டு போட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். பெங்காலிகள் உணர்ச்சி வயப்பட்டவர்கள் என்பதற்கு வேறு நிறுவனங்களும் இருக்கின்றன. நாம் பார்த்தோம் என்றால் இந்தியாவில் மற்ற எல்லா மாநிலங்களிலும் காந்திஜியினுடைய ஒத்துழையாமை இயக்கமும் சத்தியாகிரகமும் மிகவும் பாப்புலராக இருந்த போது கூட வங்காளத்தில் மட்டும் ஆயுதம் தாங்கி போர் செய்வோம் என்று பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு சமூக ஆதரவு கிடைத்துக் கொண்டிருந்தது. என்ன இது, இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் எல்லாம் காந்திஜியினுடைய ஒத்துழையாமை இயக்கத்திற்கு வரவேற்கிறது, ஆனால் வங்காளத்தில் மட்டும் ஆயுதம் தாங்கி போர் செய்வோம் என்று நேதாஜி அவர்கள் இன்று முழங்கிக் கொண்டிருக்கிற நேதாஜி அவர்களுக்கு தான் ஆதரவு இருக்கிறது. இது என்ன ஒரு வினோதம் என்று நாம் கேள்வி கேட்க தோன்றுகிறது. அதற்கு பின்னால் என்ன உண்மை இருக்கிறது என்று பார்த்தால் இப்படிப்பட்ட ஒரு உண்மை இருக்கிறது. அதாவது நேதாஜி அவர்கள் வங்காளிகளிடம் என்ன சொன்னார், காந்திஜி அவருடைய ஒத்துழையாமை இயக்கத்தை பின்பற்றி நாடு விடுதலை நாட்டிற்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு பல வருடங்கள் ஆகும், ஆனால் நாம் சொல்கின்றபடியே ஆயுதம் தாங்கி போருக்கு சென்றோம் என்றால் ஆங்கிலேயர்களை விரட்டி அடைத்து ஒரு சில வருடங்களிலேயே ஆட்சியை நாம் கைப்பற்றலாம் என்று அவர் அப்படி பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார். அதாவது ஆயுதம் தாங்கி நாம் போரிட்டால் நமக்கு உடனடியாக விடுதலை, ஒத்துழையாமை இயக்கம் என்று போனால் பல வருடங்கள் ஆகும் என்று நேதாஜி அவர்கள் செய்த பிரச்சாரத்தை வங்காளிகள் நம்பினார்கள். உடனடி நிவாரணம் இந்த ரூட்டில் போனால் நமக்கு கிடைக்கும் என்று அவர் நினைத்த பொழுது அதற்கு மேல் அவர்களுடைய அறிவு வேலை செய்யவில்லை. நேதாஜி அவர்களுக்கு அமோக ஆதரவை வழங்கினார்கள். காந்திஜியினுடைய ஒத்துழையாமை இயக்கம் வங்காளத்தில் ஏற்படவில்லை. இதே உணர்ச்சி மயமான அணுகுமுறையைத்தான் கம்யூனிஸ்டுகள் வங்காளத்தில் பயன்படுத்தி இருக்கிறார்கள். எங்களை நீங்கள் ஆட்சிக்கு கொண்டு வந்தீர்கள் என்றால் உடனடியாக உழைக்கும் வர்க்கத்திற்கு நல்வாழ்வு கிடைக்கும், அவர்களுக்கு சொந்த வீடு கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கும், இன்னும் பல சலுகைகளை நாங்கள் அளித்தருவோம் என்று வங்காளிகளுடைய மனதை மயக்கும் வண்ணம் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அங்கு பேசி இருக்கிறார்கள். இதன் காரணமாகத்தான், அதாவது உழைப்பாளிகளுக்கு நல்ல வாழ்வு அமையும் என்ற ஒரே நோக்கத்தில்தான் வங்காளிகள் கம்யூனிஸ்டுகளை ஆட்சிக்கு வரும்படி செய்தார்களே ஒழிய அவர்கள் பேசிய நாத்திகத்தால் கவரப்பட்டு அவர்கள் கம்யூனிஸ்டுகளை ஆட்சி அமைக்க அனுமதிக்கவில்லை. மேலும் சில தகுந்த காரணங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. அதாவது தமிழகத்திலாவது திமுக தலைவர்கள் தமிழக மக்களுடைய மக்கள் செய்கின்ற சிலை வழிபாட்டை அவமதித்து பேசியது உண்டு. ஆனால் வங்காளத்தில் எந்த கம்யூனிஸ்ட் தலைவரும் மக்களுடைய மத நம்பிக்கைகளிலோ சிலை அவர்கள் செய்கின்ற சிலை வழிபாட்டிலோ ஆமோதித்து பேசியதே இல்லை. சிலை வழிபாடு என்பது வங்காளத்தில் வெகு விமர்சையாகவே நடக்கும். நவராத்திரி நாட்களில் துர்க்கையம்மனை அலங்கரித்து விதி விதியாக அவர்கள் துர்க்கையம்மனை ஊர்வலம் விட்டு வருவார்கள். தமிழ்நாட்டில்தான் நவராத்திரி என்றால் துர்கா பூஜா அன்று மட்டும்தான் நமக்கு விடுமுறை. வங்காளத்தில் பார்த்தால் நவராத்திரி விடுமுறை என்றால் அது ஒரு ஒரு வாழ்ந்து அவர்கள் விடுமுறை விட்டு விடுவார்கள். தமிழ்நாட்டில் திமுக தலைவர்கள் அவமதித்து சிலை வழிபாட்டை அவமதித்து கிண்டல் செய்ததைப் போல காலத்தில் எந்த கம்யூனிஸ்ட் தலைவரும் அவர்களுடைய நம்பிக்கையை கிண்டல் எடுத்து பேசியதே கிடையாது. அதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இதற்கெல்லாம் மேலாக என் தரப்பினர் என்ன சொல்கிறார்? ஒரு சமுதாயத்திற்கு ஆன்மீக பற்று இருக்கிறதா இல்லையா என்பதற்கு சிறந்த நிறுவனம் அந்த சமுதாய மக்களிடம் காணப்படுகின்ற ஐக்கிய உணர்வு தான் என்று சொல்கிறார். ஆழத்தில் அந்த அப்படிப்பட்ட ஒரு ஐக்கிய உணர்வு இருப்பது சில நெருக்கடியான நேரங்களில் தான் வெளிப்படும். பொதுவாக சாதாரண நேரங்களில் அந்த ஐக்கிய உணர்வு வெளிப்படாது. ஏதோ விரோத மனப்பான்மையை தான் காட்டிக் கொண்டிருப்பார். நான் என்ன சொல்ல வருகிறேன், தமிழகத்தில் திமுகவினரும் காங்கிரஸ்காரர்களும் எளியும் புனையும் போலத்தான் விரோதிகளாக நடந்து கொண்டார்கள். தமிழக மக்கள் எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அதுவும் குறிப்பாக 1967 ஆண்டு காங்கிரஸை கடுமையாக வீழ்த்தி திமுகவினர் ஆட்சி கொண்டார்கள். அதுவும் யாருமே நம்ப முடியாத வகையில் பெருந்தலைவர் காமராஜ் அவர்களை விருதுநகர் சட்டசபை தொகுதியில் ஒரு திமுக ஸ்டூடெண்ட் லீடர் காமராஜை சட்டசபை தேர்தலில் தோற்கடித்தான். அந்த அளவுக்கு காங்கிரசின் செல்வாக்கு சரிய திமுக காரணமாக இருந்தது. அவ்வளவு படுமோசமான ஒரு தோல்வியை காங்கிரசார் சந்திக்க நேர்ந்தது காரணமே திமுக தான். அப்படிப்பட்ட ஒரு விரோதம் இரு கட்சிகளுக்கும் இடையே இருந்தது. இருந்தாலும் மேலோட்டமாக இருந்த அந்த கடுமையான விரோதத்தையும் மீறி ஆழத்தில் திமுகவினர் காங்கிரஸ்காரரிடம் பெரிய மதிப்பு வைத்திருந்தார்கள் என்று என் தகவலா சொல்கிறார். அந்த மதிப்பு அந்த ஒற்றுமை உணர்வு எப்பொழுது வெளிப்பட்டது என்றால் 1975 வருடம் இந்திரா காந்தி அம்மையார் எமர்ஜென்சியை கொண்டு வந்த பொழுது திமுக தலைவர் கருணாநிதி அவர்களை தொடர்பு கொண்டு பெருந்தலைவர் காமராஜை கைது செய்ய சொன்னார்கள். காங்கிரஸ் திமுகவுக்கு நேரடி விரோதியாக இருந்தாலும் கருணாநிதி அவர்கள் இந்திராஜி அம்மையாருடைய கோரிக்கையை ஏற்கவில்லை. பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் பேரில் தமிழக மக்கள் எவ்வளவு பெரிய மரியாதை வைத்திருக்கிறார்கள் என்பதை அவர் நன்கு அறிவார். அவ்வளவு மரியாதை வைத்திருக்கின்ற மரியாதைக்குரிய காமராஜ் அவர்களை திமுக தலைவர் கைது செய்வது என்பது மக்கள் குதித்து எழுவார்கள் என்று அவர் அறிந்திருந்தார். அப்படி காமராஜ் அவர்களை கைது செய்வது என்பது தமிழக மக்களுக்கே ஒரு பெரிய வெற்றி என்று அவர் புரிந்திருந்தது. அதன் காரணமாக கருணாநிதி அவர்கள் இந்திரா காந்தி அம்மையாருக்கு கோரிக்கையை நிராகரித்தார். காமராஜ் அவர்களை கைது செய்ய மறுத்தார். காங்கிரஸ்காரர்களை பொது மேடைகளில் நிகழ் செய்யலாம், கேலி செய்யலாம், அவருடைய கொள்கைகளை குறை சொல்லலாம், சிந்திக்கலாம். எல்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் கைது செய்ய வேண்டும் என்று ஆர்டர் பிறப்பிக்கப்பட்ட பொழுது கருணாநிதி அவர்கள் அதை ஏற்கவில்லை. நான் அதை செய்ய மாட்டேன் என்று மறுத்துவிட்டார். சாப்பிடா இதை ஒரு காரணமாக காட்டுகிறார். காங்கிரஸ்காரருடன் திமுகவிற்கு ஆழத்தில் இப்படி ஒரு ஐக்கியம் இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் என்பது ஆன்மீக சிறப்பு இல்லாத ஒரு மாநில மக்களுக்கு அவ்வளவு சுலபமாக வராது. அடிப்படையில் தமிழக மக்களிடமிருந்த ஆன்மீக பற்றுத்தான் அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்திற்கு காரணம் என்று சாபுனார் சொல்கிறார். இரண்டாவதாக, தமிழக மக்களுடைய ஆன்மீக ஐக்கியத்தை உணர்த்தும் வகையில் அவர் இன்னொரு நிறுவனத்தையும் நமக்கு வழங்குகிறார். இந்த நிறுவனம் என்னவென்றால், அவர் என்ன சொல்கிறார், பெரியார் அவர்களுக்கு மூதறிஞர் ராஜாஜி எதிரி. ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக பதவி வகித்த பொழுது குலக்கல்வி திட்டம் என்று ஒன்று கொண்டு வந்தார். அந்த குலக்கல்வி திட்டத்தை கடுமையாக சாடி பேசியவர் பெரியார் அவர்கள். ஜாதியை மீண்டும் கொண்டு வர ராஜாஜி அவர்கள் முயற்சி செய்கிறார். குலக்கல்வி திட்டத்தின் மூலம் ஜாதியை மீண்டும் தீவிரப்படுத்துகிறார். சரியே இல்லை, ஒத்துக்கவே முடியாது, குலக்கல்வி திட்டத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று தமிழகத்தின் மூலை முடுக்குகளை எல்லாம் சென்று பேசி பெரியார் ஒரு பெரிய கிளர்ச்சியை தூண்டிவிட்டார். இதை சற்றும் எதிர்பார்க்காத ராஜாஜி அவர்கள் நிலை குலைந்து போய் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். அதாவது பெரியார் அவர்கள் எப்படிப்பட்டவர் என்றால், ராஜாஜியை கடுமையாக தாக்கி சாடி சிந்தனை செய்து அவருடைய அரசியல் பதவியை ராஜினாமா செய்ய வைத்தவர். அப்படிப்பட்ட ஒரு விரோதத்தை அரசியல் ரீதியாக பெரியார் அவர்கள் ராஜாஜி அவர்களிடம் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் இப்படிப்பட்ட பெரியார் தான் அவருக்கு சொந்தமாக அவருடைய சொந்த வாழ்க்கையில் ஏதோ சில சிக்கல்கள் ஏற்பட்டு அந்த சிக்கல்களை சுமூகமாக தீர்த்துக் கொள்வது விஷயமாக அவருக்கு யாரிடமாவது அறிவுரை கேட்டுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் ஏற்பட்டது. பெரியார் அவருடைய சொந்த வாழ்க்கையில் ஒரு சிக்கல் வந்துவிட்டது. அந்த சிக்கலை தீர்த்துக் கொள்வதற்கான சிக்கலை தீர்த்துக் கொள்வதற்கு தேவையான ஒரு அறிவுரை அவருக்கு தேவைப்பட்டது. என்ன சொல்கிறார், பெரியார் அவர்களுக்கு சொந்த வாழ்க்கை விஷயமாக அறிவுரை தேவைப்பட்டது என்றால் அவர் வழக்கறிஞர் யாரேனும் அணிந்திருக்கலாம், சட்டம் தெரிந்தவர் யாரிடமாவது அறிவுரை கேட்டிருக்கலாம். ஆனால் பெரியார் அவர்கள் எந்த சட்ட நிபுணரையோ வழக்கறிஞரையோ சந்தித்து ஆலோசனை கேட்கவே இல்லை. அவர் ஒரு ஆச்சரியமான முடிவுக்கு வந்தார். எனக்கு வந்திருக்கின்ற இந்த சிக்கல் விஷயமாக தகுந்த அறிவுரை கூறக்கூடிய ஒரே ஒரு நபர் ராஜாஜி அவர்கள் தான். நீங்க அவரை போய் சந்தித்து ஆலோசனை பெறுகிறேன் என்று ராஜாஜி அவர்களை அணுகினார். மூதறிஞர் ராஜாஜி அவர்களும் பெரியாருடைய மனதிற்கு பிடித்தமான வகையில் ஒரு அறிவுரையை வழங்கி அவரை அனுப்பி வைத்தார். ராஜாஜி அவர்கள் என்ன அறிவுரை வழங்கினாரோ அதன்படியே பெரியார் அவர்களும் செயல்பட்டு அவருக்கு வந்த சிக்கலை அப்பா என்ன சொல்கிறார், ராஜாஜி அவர்களுடைய ஆட்சியை கவிழ்த்தவரே பெரியார் தான். இப்படி இருக்கும் பொழுது மாதிரி அவருக்கு சொந்த வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்திருக்கின்ற நேரத்தில் அறிவுரை கேட்டுக் கொள்வதற்காக ராஜாஜி அவர்களை அணுகியிருக்கவே கூடாது. ஆனால் பெரியார் அவர்கள் அதைத்தான் செய்தார். அரசியல் விரோதத்தை அவர் பொருட்படுத்தவில்லை. ஏதோ ஆழத்தில் இருந்த ஒரு நட்பின் காரணமாக இவர்தான் நமக்கு அறிவுரை வழங்க ஏற்றவர் என்று முடிவு செய்து சந்தித்தார். அறிவுரை கேட்டார், அவரும் வழங்கினார், இவரும் பயனடைந்தார். அவர் இப்படிப்பட்ட ஒற்றுமை உணர்வை நிரூபிக்கின்ற நிகழ்ச்சிகளை வைத்துக் கொண்டு நாம் பார்க்கும் பொழுது தமிழக மக்களுக்கோ வங்காளிகளுக்கோ ஆழத்தில் ஆன்மீக பற்று கண்டிப்பாக இருக்கிறது என்று நாம் சொல்ல வேண்டும். நாத்திகம் பேசும் திமுகவினரையும் கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் தமிழக மக்களும் வங்காள மக்களும் தேர்ந்தெடுத்தது என்பது அது மேலோட்டமான ஒரு உண்மையுடைய ஆழத்தில் அதை வைத்துக் கொண்டு அவர்களுக்கு ஆன்மீக பற்று இல்லை என்று நாம் சொல்லிவிட முடியாது. அடுத்த முரண்பாட்டுக்கு வருகிறேன். நான்காவது முரண்பாடு என்னவென்றால், இந்த நாட்டில் பெண் தெய்வங்களை வழிபடுகின்றார்கள். அதாவது மகா சரஸ்வதி, மகா காளி, மகாலட்சுமி, இந்த பெண் தெய்வங்களை நம் நாட்டு மக்கள் வழிபடுவதை நாம் பார்க்கிறோம். அதே சமயத்தில் நடைமுறையில் பெண்களை மிகவும் கேவலமாகவும் நடத்தவும் செய்கிறார். பெண் தெய்வங்களுக்கு இவ்வளவு பெரிய மரியாதையை செய்கின்ற அதே ஜனங்கள் தான் பெண்களை நடைமுறையில் கேவலமாக நடத்துகிறார்கள் என்றால் இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? இந்த முரண்பாடு வருகிறது. இந்தியர்களை எடுத்துக்கொண்டால் ஒட்டுக்காக எத்தனையோ காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள். அப்படி ஒப்புக்காக செய்கின்ற காரியங்களில் இதுவும் ஒன்று என்று நாம் வைத்துக் கொள்ளத்தான் வேண்டும். இந்தியா ஆன்மீக சிறப்புடைய நாடு என்று நாம் பெருமைப்பட்டுக் கொள்கிறோம். ஆனால் நடைமுறையில் இந்தியர்கள் ஆன்மீக சிறப்புடைய நாட்டு மக்கள் என்பதை போல நடந்து கொள்கிறார்கள் என்று கேட்டால் இந்த நாட்டின் ஆன்மீக பெருமைக்கும் அவருடைய நடைமுறை செயல்பாட்டிற்கும் சம்பந்தமே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏகப்பட்ட பொய் சொல்கிறார்கள், ஏகப்பட்ட ஏமாற்று வேலைகளை செய்கிறார்கள், ஏகப்பட்ட ஊழலில் ஈடுபடுகிறார்கள், திட்டமே இல்லாமல் பொய் சாட்சி சொல்கிறார்கள். வீடுகளின் பொது இடங்களையும் அவ்வளவு அசுத்தமாக வைத்திருக்கிறார்கள். அதாவது அவர்கள் சொல்கின்ற ஆன்மீக சிறப்புக்கு ஏற்றவாறு அவர்களுடைய நடைமுறை வாழ்க்கை அமையவே இல்லை. இது ஒரு முரண்பாடாக இருப்பதாக எவரும் உணர்வதே இல்லை. இந்த நாட்டில் பசுவை தெய்வமாக வழிபடுவதை நாம் பார்க்கிறோம். சரி, பசுமாட்டை தெய்வமாக வழிபடுகிறார்களே, அப்படி என்றால் பசுவை மிகவும் நல்லபடியாக நடத்துவார்கள் என்றுதான் நமக்கு நினைக்க தோன்றுகிறது. ஆனால் உண்மையில் பசுமாட்டையாகவே சிறப்பாக நடத்துகிறார்கள் என்று பார்த்தால் அதுவும் கிடையாது. தமிழ்நாட்டு கிராமப்புறங்களில் இருக்கின்ற பசுமாடுகளை எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் அவையெல்லாம் மெலிந்துதான் காணப்படுகின்றன. பசுமாடு பெண் கன்றுக்குட்டி போட்டால் பெண் கன்றுக்குட்டிக்காவது ஏதோ பால் கிடைக்கிறது. ஆண் கன்று குட்டி போட்டு விட்டது என்றால் அதற்கு சரியாக பால் கூட கிடைக்காது. நாளடைவில் அதற்கு சரியான பால் கூட கிடைக்காமல் நாளடைவில் பட்டினி கிடந்து அது உயிரை விடுகிறது. பசுமாட்டிற்கு வயதாகிவிட்டது, அது இனிமேல் பால் சுரக்காது என்று தெரிந்தால் இத்தனை நாட்களாக நமக்கு அது பால் கொடுத்தது, அந்த நன்றி விசுவாசத்திற்காகவாவது அந்த பசுமாட்டை நல்லபடியாக வைத்திருக்க வேண்டும் என்று நாட்டு மக்களுக்கு தோன்றுவதில்லை. பசுமாட்டிற்கு வயதாகிவிட்டது என்று தெரிந்தவுடனே இந்த பசுவை அதை சந்தைக்கு ஓட்டிக்கொண்டு சென்று விடுகிறார்கள். இனிமேல் அது கன்றுக்குட்டி போடாது, பால் சுரக்காது, அதை வைத்திருந்து எந்த பிரயோஜனம் இல்லை என்று நினைத்து 100 ரூபாய் அல்லது 200 ரூபாய் கிடைத்தால் கூட போதும் என்று அதை விட்டு வருகிறார். இப்படி வாங்கப்படும் கிற பசுக்கள் கறிக்கடைக்குத்தான் போகின்றன. ஆனால் நாம் என்ன பார்க்கிறோம், பசுவை ஒரு பக்கம் தெய்வமாக வழிபடுகிறான், அதே சமயத்தில் அதற்கு வயதாகி இனிமேல் அதனால் பிரயோஜனம் கிடையாது என்று எங்கள் நிலை வந்ததென்றால் இது இறக்கம் இல்லாமல் அதை கறிக்கடைக்கு நாம் அனுப்புகிறோம். இந்த முரண்பாட்டை நம்மால் புரிந்து கொள்ள முடியுமா? இப்படிப்பட்ட முரண்பாடுதான் பெண்கள் விஷயத்தில் நம் நாட்டினரிடம் காணப்படுகிறது. ஒரு முதலாளி அவனிடம் வேலை செய்கின்ற தொழிலாளியாக நடத்தி வந்தார் என்றால் அவருக்கும் தொழிலாளிக்கும் அந்த பிரச்சனை வருவதில்லை. தொழிலாளியை நல்லபடியாக நடத்த வேண்டும், அவனுக்கு தகுந்த மரியாதையை கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு ஒரு ஆசை வந்து விட்டது என்றால்தான் தொழிலாளியிடம் அவருக்கு பிரச்சனையே வருகிறது. நாள் வரை தொழிலாளியாக நடத்தி வந்த ஒருவரை ஒருவருக்கு தகுந்த மரியாதை செய்ய வேண்டும் என்று முதலாளி நினைத்து விட்டார் என்றால் அவ்வாறு அந்த தொழிலாளி அவர் சரிசமமாக நடத்தினார் என்றால் என்ன ஆகிறது? தகுதிக்கு மீறிய மரியாதை அந்த தொழிலாளிக்கு கிடைக்கும் பொழுது அவனுக்கு அகம்பாவம்தான் தலையெடுக்கிறது. அவனுக்கு தலையெடுத்த அகம்பாவத்தை அவன் முதலாளியிடமே காட்டவும் செய்கிறான். முதலாளியை விரட்ட ஆரம்பிக்கிறான், அவருக்கு எடுபடி வேலைகளை செய்ய சொல்லி ஆர்டர் போடுகிறான், அவருக்கு நேரெதிரே கால் மேல் கால் போட்டு அமர்கிறான், அவரை பெயர் சொல்லி கூப்பிடுகிறான். ஆக மொத்தம் முதலாளியின் கண்ணெதிரே என்னவெல்லாம் செய்யக்கூடாதோ அத்தனை வேலைகளையும் அவன் ஓரிரு நாட்களிலேயே செய்து விடுகிறான். இப்படி உண்டு பண்ணிக் கொள்கின்ற பிரச்சனைக்கு முதலாளிக்கு என்னதான் தீர்வு என்று கேட்டால், சரி அவன் தொழிலாளி, அவனை தொழிலாளியாகத்தான் நடத்த வேண்டும், அவனை சரிசமமாக நடத்தினால் அவனுக்கு அகம்பாவம் வருகிறது, இந்த அகம்பாவத்தை நம்மிடமே காட்டுகிறான், இனி அவனுக்கு எந்த அவனுக்கு விசேஷ மரியாதை எல்லாம் கொடுக்காமல் அவனை பழையபடி தொழிலாளியாக நடத்தினான் என்றால் அவன் மீண்டும் அடங்கி போகிறான். அதாவது தொழிலாளியை தொழிலாளர் நடத்துவதுதான் முதலாளிக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளில் ஒரு தீர்வு என்று நமக்கு தெரிகிறது. இந்த மாதிரிதான் பெண்கள் நம் நாட்டு ஆண்கள் விஷயத்தில் தவறு செய்கிறார்கள். பெண்களுக்கு படிப்பறிவு இல்லாத நாட்களில் நம்முடைய மூதாதையர்கள் கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், பதி பரமேஸ்வர் என்றெல்லாம் சொல்லிக் கொடுத்து விட்டார்கள். படிப்பறிவு குறைந்த பெண்களுக்கு கணவன்மார்களை தெய்வம் போல நடத்த வேண்டும் என்று சொல்வது போல ஆகிவிட்டது. உண்மையிலேயே தெய்வீக அம்சம் பொருந்திய ஒரு ஆண்மகனை தெய்வத்துக்கு நிகராக ஒரு பெண் நடத்தினாள் என்றால் அதில் எந்த தவறும் வராது. அவளும் சரி, அவளுக்கு அவள் பெற்றுக்கொள்கின்ற பிள்ளைகளும் சரி, சீரும் சிறப்புமாக ஆகவேதான் இருப்பார்கள். ஆனால் தவறு எங்கே வருகிறது என்றால், எந்த தெய்வீக சிறப்பு அம்சமும் இல்லாத ஒரு சாதாரண ஆண்மகனை அவளுக்கு அமைகின்ற மனைவி தெய்வம் போல நடத்தும் போதுதான் பிரச்சனையே வருகிறது. ஒரு சாதாரண ஆண்மகனை தெய்வத்துக்கு நிகராக நடத்துவது என்பது அவனுக்கு தகுதிக்கு மீறிய மரியாதையை வழங்குவதாகும். தகுதிக்கு மீறிய மரியாதையை ஒரு ஆண்மகனுக்கு ஒரு பெண் வழங்கும் பொழுது என்ன ஆகிறது? அவனிடம் இருக்கின்ற அசுர குணங்கள் எல்லாம் உடனடியாக வெளிப்பட ஆரம்பிக்கின்றன. அசுர குணங்களின் வெளிப்பாட்டின் காரணமாக அவன் மனைவியை அடிமை போல நடத்துகிறான். அவளுக்கு ஒரு தன்மானம் இருக்கிறது, அவளுக்கு விருப்பு வெறுப்புகள் இருக்கின்றன. அவளையும் ஒரு உயிருள்ள ஜீவன் போல நடத்த வேண்டும் என்பதை எல்லாம் மறந்து போகிறான். ஒரு அடிமையாக, ஒரு ஓயாமல் வேலை செய்யும் மெஷினாக அவளை நடத்த ஆரம்பிக்கிறான். இதன் விளைவு என்னாகிறது? சாதாரண ஆண்மகனை தெய்வம் போல நடத்தியதன் விளைவு பெண்களுக்கு சொத்துரிமை போய்விட்டது, கேள்வி கேட்கும் உரிமையும் போய்விட்டது. அது எந்த அளவுக்கு போய்விட்டது என்றால், ஆண்மகன் தருதலையால் ஊர் சுற்றி திரிந்துவிட்டு இரவு 10 மணிக்கு மேல் வீட்டிற்கு வந்தாலும் எந்த கேள்வியும் அவனை கேட்காமல், எந்த கேள்வியும் அந்த ஆண்மகனை கேட்காமல் பெண்ணாகப்பட்டவள் அவனுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்ய வேண்டும் என்ற அளவுக்கு போய்விட்டது. இந்த அடிமைத்தனத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்களோ என்னவோ, இப்படி ஒரு வேலையும் செய்து வைத்திருக்கிறார். அதாவது கணவன்மார்கள் சாப்பிட்ட சாப்பாட்டில் மீதியையும் மனைவிமார்கள் சாப்பிட வேண்டும் என்று நம் நாட்டில் பெரியோர்கள் நிச்சயம் செய்திருக்கிறார்கள். கணவன்மார்கள் அவர் சாப்பிட்ட மீதியை மனைவிமாரும் சாப்பிட வேண்டும், அப்பொழுதுதான் அவளுக்கு நல்ல பணிவு வரும், ஒரு அடக்கம் வரும் என்று பெண்கள் நினைக்கும் அளவிற்கு நம் நாட்டில் பெரியவர்கள் செய்துவிட்டார்கள். இதில் ஆச்சரியம் என்னவென்றால், பெண்களை ஆட்சி செய்வது என்பது நம் நாட்டில் ஒரு பரவலான பழக்கமாக இருக்கிறது, அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் அதே சமயத்தில் இன்னொன்றையும் நாம் கவனிக்க வேண்டும். அதாவது, பெண்கள் உயர்ந்த பதவிக்கு வந்துவிட்டார்கள் என்றால் பெண் தெய்வங்களை எந்த அளவுக்கு வழிபாடு செய்கிறார்களோ அந்த அளவிற்கு இந்த அதிகாரத்தில் அமர்ந்திருக்கும் பெண்களுக்கு இதே நம் நாட்டு ஆண்கள் மரியாதை செய்யவும் தயாராக இருக்கிறார்கள். அந்த உண்மையையும் நாம் கருதியாக வேண்டும். இதற்கு சிறந்த உதாரணமாக இந்திரா காந்தி அம்மையாரையும் ஜெயலலிதா அவர்களையும் நாம் காட்டலாம். இந்திரா காந்தி அம்மையார் பதவிக்கு முதலமைச்சர் பிரதம மந்திரியாக வந்தார் என்றால் அவர் சுலபமாக பிரதம மந்திரி பதவிக்கு வரவில்லை. அவர் நேருஜி அவருடைய மகள் என்பது ஒரு முக்கிய காரணமாக காட்டுகிறார்கள். அம்மாதிரியே ஜெயலலிதா அவர்களும் முதலமைச்சராக வந்திருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. அவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு நெருக்கமாக இருந்தால் அதனால் முதலமைச்சராகிவிட்டார் என்றும் காரணம் காட்டுகிறார்கள். எந்த ரூட்டில் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், பிரதம மந்திரி பதவியிலும் முதலமைச்சர் பதவியிலும் இவர்கள் இருவரும் அமர்ந்த பிறகு இவர்களுக்கு வழங்கப்பட்ட மரியாதை என்பது தெய்வ வழிபாட்டுக்கு நிகராக இருந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டை ஜெயலலிதா அவர்களுக்கு அதிமுக கட்சியினர் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கட்சி வட்டாரங்களில் அவரை அம்மா என்றுதான் அழைக்கிறார்கள். அவரை பேர் சொல்லி அழைப்பதற்கு அந்த கட்சியில் ஆளே இல்லை. கட்சியில் அடிமட்ட தொண்டர்களில் இருந்து ஆரம்பித்து கட்சி எம்எல்ஏக்களும் சரி, அமைச்சர்களும் சரி, எம்பிக்களும் சரி, எவராக இருந்தாலும் அவர் முன்னால் கை கட்டி நின்று கொண்டுதான் பேசுகிறார்கள். தலைகாட்டிதான் நிற்கிறார்கள். எவருமே கம்பீரமாக நிற்பதே கிடையாது. மூன்றாவதாக, கட்சி வட்டாரங்களில் அவர் சொல்கின்ற எந்த கருத்திற்கும் மறுபேச்சே கிடையாது. யாருமே எதிர்கருத்தை தெரிவிப்பதே இல்லை. அம்மா அவர்கள் ஒரு கருத்தை சொல்லிவிட்டார் என்றால் கட்சி கூட்டங்களில் அது ஏகமாதாக நிறைவேற்றப்படுகிறது. கட்சி பொதுக்கூட்டங்களில் அவர்களை வைத்துக் கொண்டே அப்படி அவருக்கு புகழாரம் சூட்டுகிறார்கள். டிவியில் பார்க்கின்ற நமக்கே வெட்கமாக இருக்கும் அளவிற்கு அம்மா அவர்கள் அப்படி இப்படி என்று அவர்கள் புகழாரம் சூட்டுகிறார். இந்திரா அவர்கள் பிரதமராக இருந்தபோது காங்கிரஸ் கட்சியின் பிரசிடண்டாக பதவி வகித்தவர் அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் இப்படியே பேசினார். இந்தியாவும் இந்திராவும் ஒன்று, இரண்டும் வேறில்லை என்று பேசினார். இந்தியாவும் இந்திராவும் ஒன்று என்று பேசும் அளவிற்கு காங்கிரஸ் கட்சி தலைவர் போய்விட்டார் என்றார். அவர் இந்திரா காந்தி அம்மையாருக்கு எவ்வளவு பெரிய புகழாரம் சூட்டுகிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஆக இப்படி உயர் பதவியில் அமர்ந்திருக்கும் பெண்களுக்கு இந்திய ஆண்கள் இப்படி ஒரு மரியாதை செய்கிறார்கள் என்றால் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? சாதாரண நிலையில் இருக்கும் இந்திய பெண்களுக்குத்தான் அவமரியாதை கிடைக்கிறதே ஒழிய பதவியில் அதிகாரத்தில் அமர்ந்திருக்கும் இந்திய பெண்களுக்கு நேர் எதிர்மாறாக பலத்த மரியாதை ஆண்கள் செய்ய தயாராக இருக்கிறார்கள் என்பதை நாம் நன்றாக இந்த மாதிரி சம்பவங்களை வைத்துக் கொண்டு புரிந்து கொள்ளலாம். ஆக பெண் தெய்வங்களுக்கு என்ன மரியாதை செய்கிறார்களோ அதே மரியாதையை இந்திய ஆண்கள் இந்திய பெண்களுக்கு செய்ய தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அது சாதாரண நிலையில் இருக்கின்ற பெண்களுக்கு அந்த மரியாதை கிடைப்பதில்லை. அதிகாரத்திலும் ஆட்சியிலும் இருக்கின்ற பெண்களுக்குத்தான் அந்த மரியாதை கிடைக்கிறது. சாதாரண நிலையில் உள்ள பெண்களுக்கும் அவர்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு தகுந்த மரியாதை கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு இன்னும் நாளாகும் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்த முரண்பாட்டிற்கு வருகிறேன். இந்திய அரசாங்கம் ஒரு பக்கம் இப்படி ஒரு பிரச்சாரத்தை செய்கிறது, அதாவது மது குடிப்பது உடல் நலத்திற்கு கேடு என்று பிரச்சாரம் செய்கிறது. இந்த பிரச்சாரம் நாளேடுகளிலும் வருகிறது, டிவியில் வருகிறது, பொது மேடைகளிலும் நிறைய பேசப்படுகிறது. ஆனால் அதே சமயத்தில் இந்திய அரசாங்கமே மது விற்பனையை அனுமதிக்கின்றது. அதன் மூலம் கிடைக்கின்ற வருமானம் இந்திய அரசாங்கத்திற்கு தேவைப்படவும் செய்கிறது. இப்படி ஒரு பக்கம் மது குடிப்பதை கண்டிக்கிறது, இன்னொரு பக்கம் மது விற்பனையை ஆதரிக்கின்றது என்றால் இது பெரிய முரண்பாடாகத்தான் இருக்கிறது. இந்த முரண்பாட்டை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி நாம் புரிந்து கொள்வது? இந்த நாட்டில் இருக்கின்ற வேறு சில முரண்பாடுகளை எடுத்துக்கொண்டு பேசினால் இந்த முரண்பாடு எப்படி வருகிறது என்பது நமக்கு ஓரளவு புரியும். இப்பொழுது இந்திய அரசாங்கத்தினால் இந்திய அரசாங்கத்தினுடைய ஜாதி அணுகுமுறையை நாம் எடுத்துக்கொள்வோம். அரசியல்வாதிகள் மேடையில் பேசும் போதெல்லாம் ஜாதி பிரிவினைகளை வன்மையாக கண்டிக்கிறார்கள். ஜாதி பிரிவினைகள் நாட்டின் ஒற்றுமையை சீர்குலைக்கின்றன என்று முழங்காத அரசியல்வாதியே கிடையாது. ஜாதி பிரிவினைகள் நாட்டிற்கு விளைந்த ஒரு பெரிய கேடு என்பதை போலத்தான் எந்த அரசியல்வாதியும் பேசுகிறார்கள். சரி, ஜாதி பிரிவினை இந்த நாட்டின் ஒற்றுமைக்கு பெரிய ஒரு சீர்கேடு என்று அரசியல்வாதிகள் பேசுவதை நாம் ஏற்றுக்கொள்வோம். அப்படி பேசுகின்ற அரசு அதனுடைய நடைமுறையில் மற்ற இடங்களில் எப்படி நடந்து கொள்கிறது என்று கேட்டால் அங்கே நேர் எதிர்மாறாக இருக்கிறது. ஜாதிகள் நாட்டின் ஒற்றுமைக்கு ஒரு கேடு என்று சொல்கின்ற அதே அரசாங்கம்தான் ஜாதி சான்றிதழை சான்றிதழை அப்படி வலியுறுத்துகிறது. பள்ளியில் பிள்ளைகளை சேர்க்க போனாலும் சரி, அரசாங்கத்திடம் வேலை கேட்டு போனாலும் சரி, எல்லா விண்ணப்பங்களிலும் விண்ணப்பதாரரின் ஜாதி சான்றிதழை சேர்க்க சொல்லி அரசாங்கம் வலியுறுத்துகிறது. இது எந்த அளவுக்கு போய்விட்டது என்றால் சரியான ஒரு ஜாதி சான்றிதழை ஒரு மாணவன் வைக்காவிட்டால் அவனுக்கு கல்வி நிலையங்களில் சீட்டே கிடைக்காது என்ற அளவுக்கு இது போய்விட்டது. இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? ஒரு பக்கம் ஜாதி வேண்டாம் என்கிறது, அதே அரசாங்கம்தான் எல்லா விஷயங்களிலும் ஜாதி சான்றிதழை கேட்கவும் செய்கிறது. இதே முரண்பாட்டை ஊழல் விஷயத்திலும் நாம் பார்க்கிறோம். ஊழலை கண்டித்து பேசாத அரசியல்வாதியே கிடையாது. எல்லா அரசியல்வாதிகளும் மேடை என்று ஏறிவிட்டால் ஊழலை வன்மையாக கண்டிக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் ஊழலை கண்டித்து பேசுகின்ற அதே அரசியல்வாதிதான் நம்முடைய அரசியல் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அரசாங்க அதிகாரிகளை எல்லா விதமான தவறுகளையும் செய்ய சொல்கிறார்கள். ஏன் ஊழலை ஆதரிக்க வேண்டும், அதே சமயத்தில் ஏன் ஊழலை கண்டிக்கவும் வேண்டும்? இது மிகவும் முரண்பாடாகத்தான் இருக்கிறது. இதையும் நாம் கருத வேண்டும். அதாவது இந்நாட்டில் கல்வியின் தரம் ஓங்க வேண்டும் என்று அரசாங்கம் தீவிரமாக பார்த்து பிரச்சாரம் செய்யத்தான் செய்கிறது. கல்வியின் தரம் ஓங்க வேண்டும் என்று அரசாங்கம் விளங்குகிறதே ஒழிய நடைமுறையில் அரசாங்கத்தினுடைய பிஹேவியர் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் நமக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதாவது கல்வியின் அவசியத்தை வலியுறுத்துகின்ற அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும்? குறைந்த செலவில் மக்களுக்கு கல்வி கிடைக்கும்படி வழி செய்ய வேண்டும். ஆனால் அது அவ்வாறு அது செய்வதில்லை. தனியார் பள்ளிகளில் வாங்கப்படுகின்ற கேபிடேஷன் பீஸ் என்பது சாதாரண மனிதனுடைய சக்திக்கு மீறியதாகத்தான் இருக்கிறது. ஆனால் அது பற்றி அரசாங்கம் கண்டுகொள்வதே இல்லை. மக்கள் அவ்வளவு சிரமப்பட்டு அந்த கேபிடேஷன் பீஸ் எல்லாம் தயார் செய்து கொண்டுதான் போய் பள்ளிகளில் பிள்ளைகளை சேர்க்கிறார்கள். விஷயமாக அவர்கள் குமரி கொண்டு இருக்கிறார்கள். அந்த குமரல்களை அரசாங்கம் கண்டுகொள்வதே இல்லை. இப்படி கண்டுகொள்ளாத அரசு அதே சமயத்தில் கல்வியின் அவசியத்தையும் கல்வியின் தரத்தையும் பற்றி ஓயாமல் பேசிக் கொண்டுதான் இருக்கிறது. ஏன் கல்வியின் சிறப்பை அவசிய வலியுறுத்தி பேச வேண்டும், அதே சமயத்தில் கேபிடேஷன் பீஸ் கட்டுவதற்கு மக்கள் சிரமப்படுவதை வேடிக்கை பார்க்கவும் வேண்டும்? இது ஒரு வினோதமான ஒரு செயல்பாடாகவே இருக்கிறது. கல்வியின் தரம் உயர வேண்டும் என்று இந்த நாட்டில் பேசாத அரசியல்வாதியே கிடையாது. கல்வியின் தரம் உயர வேண்டும் என்று பல இடங்களில் அரசியல்வாதிகள் பேசும் பொழுது நமக்கு என்ன தோன்றியது, உண்மையிலேயே கல்வியின் தரத்தை உயர்த்துவதற்கு அரசியல் அரசாங்கம் ஏதோ முயற்சிகளை எடுக்கத்தான் செய்யும் என்று நமக்கு எதிர்பார்ப்பு வந்துவிடுகிறது. ஆனால் கல்வியின் தரத்தை உயர்த்துவதற்கு அரசாங்கம் எந்த முயற்சியும் எடுப்பதாக தெரியவில்லை. மாறாக என்ன ஆகிவிடுகிறது என்றால், கல்வியின் தரம் உயர வேண்டும் என்று அரசியல்வாதிகள் முழங்கும் போது பள்ளிகளை நடத்துகின்ற நிர்வாகத்தினர் இப்படி புரிந்து கொள்கிறார்கள், அதாவது நம்முடைய பள்ளியில் நடக்கின்ற தேர்வுகளில் நம் பள்ளி மாணவர்கள் எல்லோரும் சென்டம் வாங்க வேண்டும் என்று புரிந்து கொள்கிறார். அதாவது நம் பள்ளி மாணவர்கள் எல்லோரும் முழுவதுமே யாருமே குறையில்லாமல் தேர்ச்சி பெற வேண்டும் என்று பள்ளி நிர்வாகம் புரிந்து கொள்கிறது. ஒரு பள்ளி சென்டம் பாஸ் வாங்கிவிட்டது என்றால் அந்த பள்ளி உயர்ந்த பள்ளியாக மிகவும் தரமுள்ள பள்ளியாக கருதப்படுகிறது. அந்த பள்ளியில் தான் பிள்ளைகளை சேர்க்க வேண்டும் என்று பொதுமக்கள் விரும்புகிறார்கள். ஆனால் சென்டம் பாஸ் மார்க் வாங்குவது என்பது கல்வியின் தரத்திற்கு ஒரு சரியான நிறுவனமே கிடையாது. மாணவர்களை புரிகிறதோ இல்லையோ மனப்பாடம் செய்து பரீட்சை எழுதுங்கள் என்று பள்ளி நிர்வாகம் கட்டாயப்படுத்தினார். அப்படி அவர்கள் மனப்பாடம் செய்து பரீட்சை எழுதினார்கள் என்றால் கண்டிப்பாக அவர்கள் எல்லோரும் பாஸ் ஆகி விடுகிறார்கள், நல்ல மார்க்கும் வாங்குகிறார்கள். ஒரு மாணவன் நல்ல மார்க் வாங்குகிறான் என்பதை ஒரே காரணமாக வைத்து அவனுக்கு பாடம் நல்லா நன்றாக புரிகிறது என்று நாம் நினைத்தோம் என்றால் நாம் தான் அங்கே தவறு செய்கிறோம். எங்கள் பள்ளி பிரிங்கோஸ் பள்ளி என்று ஒரு பள்ளியை நடத்துகிறோம். அந்த பள்ளியில் சேர்வதற்காக வெளிப்பள்ளிகளில் படித்த பிள்ளைகள் வருகிறார்கள். 500-480 மார்க் வாங்கிய மாணவன் வருகிறான். மார்க்கை பார்த்தால் மிகவும் சிறந்த மாணவன் என்பதை போல ஒரு தோற்றம் கொடுக்கிறான். ஆனால் அவனுக்கு ஒரு இன்டர்வியூ என்று வைத்தால் அவனுக்கு சரியாக ஆங்கிலம் பேச தெரியவில்லை, சரியாக கணக்கு போட தெரியவில்லை, விஞ்ஞான பாடம் அவனுக்கு சரியாக புரிவதில்லை. சரியாக ஆங்கிலம் கூட பேச தெரியாத மாணவன் எப்படி 500-480 வாங்கினான் என்று பிரிங்கோஸ் பள்ளியில் இருக்கின்ற ஆசிரியர்களுக்கு மிகவும் சீராக இருக்கிறது. அப்பொழுதுதான் அவர்களுக்கு இந்த உண்மை புரிய வருகிறது. அவனுக்கு புரிகிறதோ இல்லையோ எல்லாவற்றையும் மனப்பாடம் செய்து அவன் பரீட்சை எழுதுகிறான். மனப்பாடம் செய்து பரீட்சை எழுதுவதால் மார்க் நன்றாக வாங்குகிறான் ஒழிய அவனுக்கு சப்ஜெக்ட் புரிவது இல்லை. மாதிரி தவறுகளை அரசாங்கம் செய்து கொண்டுதான் இருக்கிறது. அதாவது கல்வியின் தரம் உயர்த்த வேண்டும், கல்வியின் தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்று அரசாங்கம் பேசும் பொழுது பள்ளி நிர்வாகம் எல்லோரும் சென்டம் பாஸ் வாங்க வேண்டும் என்று புரிந்து கொள்கிறது. சென்டம் பாஸ் வாங்குவதற்கு புரிகிறதோ இல்லையோ எல்லோரும் எல்லா மாணவர்களையும் மனப்பாடம் செய்து பரீட்சை எழுத சொல்கிறது. அப்படி அவர்கள் மனப்பாடம் செய்து பரீட்சை எழுதும்போது சிறந்த மார்க் வாங்குகிறார்கள். ஆனால் தரமான பள்ளியை சேரப்போகும் போது அவர்களுக்கு எதுவுமே புரியவில்லை, எதுவுமே புரியவில்லை என்ற உண்மை விளைவிக்கிறது. இப்படிப்பட்ட முரண்பாடுகள் இந்நாட்டில் இருக்கத்தான் செய்யும். அடுத்த முரண்பாட்டிற்கு வருவோம். இந்த நாட்டில் ஏழ்மை போக வேண்டும் என்பதற்காக அரசாங்கம் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களுக்கு ஏராளமான சலுகைகளை வழங்கி வருகிறது. இப்படிப்பட்ட சலுகைகளை அரசாங்கம் ஏழை எளிய மக்களுக்கு வழங்குவது என்பது நெடுங்கால கண்ணோட்டத்தில் பார்த்தால் ஏழ்மையை வளர்த்துமே ஒழிய ஏழ்மையை குறைக்காது என்று தோன்றுகிறது. ஒரு பக்கம் ஏழ்மையை ஒழிக்க வேண்டும் என்று பேசுகின்ற அரசாங்கம் மக்களுக்கு எல்லா விதமான சலுகைகளையும் வழங்கி ஏழை மக்களுக்கு அரசாங்கம் வழங்குகின்ற சலுகைகள் நெடுங்கால கண்ணோட்டத்தில் பார்த்தோம் என்றால் ஏழ்மையை குறைக்காது, ஏழ்மையை வளர்க்கும் என்று கூறுகிறது. உதாரணமாக ஆபத்தான நாட்களில் ஆபத்தான நேரத்தில் ஆபத்தான பேரிடர்கள் நிகழக்கூடிய நேரங்களில் ஏழை மக்களுக்கு இலவச உணவு வழங்கலாம், இலவசமாக ஆடை துணிமணிகளை அவர்களுக்கு வழங்கலாம், இலவசமாக அவர்களுக்கு தங்குமிடம் ஏற்பாடு செய்யலாம், இலவசமாக மருத்துவ உதவிகள் எல்லாம் வழங்கலாம். இதையெல்லாம் எப்பொழுது அரசாங்கம் செய்யலாம் என்றால் நிலநடுக்கம், கடுமையான வெள்ளம், கடுமையான பஞ்சம், கடுமையான போர் என்ற இம்மாதிரி பேரிடர்கள் நிகழ்கின்ற நேரங்களில் அரசாங்கம் ஏழை எளிய மக்களுக்கு இப்படியெல்லாம் செய்வது உண்டு. அப்படி செய்வதை யாரும் குறை சொல்ல மாட்டார்கள். ஆனால் அரசாங்கம் இப்படிப்பட்ட உதவிகளை பேரிடர்கள் நீங்கிய பிறகும் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தது என்றால் அது அவ்வளவாக ஒரு அறிவுடைய செயல்பாடாக அமையாது, அது தவறாகத்தான் தெரியும். ஒரு குழந்தையை தாயார் அது சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது அதற்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் தாயாரே தானே செய்வாள். குழந்தைக்கு தானே ஊட்டி விடுவாள், குழந்தைக்கு தானே துணிமணிகளை அணிவிப்பாள், குழந்தைக்கு தானே குளிப்பாட்டை செய்வாள், குழந்தை பள்ளிக்கு கிளம்பும் போதெல்லாம் தாயாரே வீதி வரையிலும் குழந்தையை அழைத்து வந்து பள்ளிக்கு செல்கின்ற ஆட்டோவில் குழந்தையை தானே ஏற்றி பள்ளிக்கு வழி அனுப்புவாள். இப்படி ஊட்டி விடுவது, துணிமணிகளை அணிவிப்பது, குழந்தைக்கு குளிப்பாட்டி விடுவது என்ற செயலெல்லாம் தாயார் குழந்தைக்கு ஒரு குறிப்பிட்ட வயது வரையிலும் தாராளமாக செய்யலாம். ஆனால் 5 வயது ஆகிய பிறகும் குழந்தைக்கு தாயாரை ஊட்டி விடுகிறாள், குளிப்பாட்டி விடுகிறாள், துணிமணிகளை அணிவிக்கிறாள் என்றால் அது குழந்தைக்கு நல்லதில்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் குழந்தைக்கு ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல் இம்மாதிரி காரியங்களை தானே செய்து கொள்ள பழகிக் கொள்வதுதான் நல்லது. அப்படிப்பட்ட குழந்தைகள் செல்ஃப் ரிலையண்டாக இருக்கும். குழந்தையை தானே சாப்பிட விடாமல், தானே குளிப்பாட்டிக் கொள்ள விடாமல், தானே துணிமணியில் போட்டுக் கொள்ள விடாமல், எல்லாவற்றுக்கும் தாயார் தாயார் தானே வந்து செய்கிறார் என்றால் குழந்தைக்கு அந்த செல்ஃப் ரிலையன்ஸ் என்பது வளரவே வளராது. குழந்தையின் வளர்ச்சிக்கு நல்லதும் இல்லை. ஆனால் நம் நாட்டில் பல தாய்மார்கள் இப்படித்தான் 5 வயது ஆகிய பிறகும் குழந்தைக்கு தானே ஊட்டி விடுகிறார்கள், குளிப்பாட்டி விடுகிறார்கள், துணிமணிகளை அறிவித்து விடுகிறார்கள். கேட்டால் குழந்தையை செல்லமாக வளர்த்து விட்டேன், எல்லாவற்றையும் தானே தான் இன்னும் செய்து கொண்டிருக்கிறேன், அது எனக்கு பிடிக்கிறது, இதெல்லாம் தலையிடாதீர்கள் என்று பேசவும் செய்கிறார். இந்த மாதிரி தவறான காரியங்களைத்தான் நாடு செய்து கொண்டிருக்கிறது. அது பற்றி விவரமாக பேச எனக்கு இப்பொழுது நேரம் போதவில்லை, ஏனென்றால் தியான நேரம் நெருங்கிவிட்டது. அதை கருத்தில் கொண்டு என்னுடைய சொற்பொழிவை முடித்துக் கொள்கிறேன். முழுமையாக இவ்வளவு நேரம் கேட்ட அன்பர்களுக்கு நன்றி, வணக்கம்.
இந்தியர் வாழ்க்கையில் உள்ள முரண்பாடுகளை எடுத்து கூறிய திரு அசோகன் சார் அவர்களுக்கு மிக்க நன்றி. சொற்பொழிவை கேட்ட அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.